ಲಕ್ಷ್ಮೀನಾಥ ಸಮಾರಂಭಾಂ ನಾಥಯಾಮುನ ಮಧ್ಯಮಾಂ ಅಸ್ಮದಾಚಾರ್ಯ ಪರ್ಯಂತಾಂ ವಂದೇ ಗುರುಪರಂಪರಾಂ ಯೋನಿತ್ಯಮಚ್ಯುತ ಪದಾಂಬುಜ ಯುಗ್ಮರುಗ್ಮ ವ್ಯಾಮೋಹತಸ್ತದಿತರಾಣಿ ತ್ರಿಣಾಯಮೇನೆ ಅಸ್ಮದ್ಗುರೋರ್ ಭಗವತೋಸ್ಸ ದಯೈಕಸಿಂಧೋಃ ರಾಮಾನುಜಸ್ಯ ಚರಣೌ ಶರಣಂ ಪ್ರಪದ್ಯೆ ಮಾತಾಪಿತಾ ಯುವತಯಸ್ತನಯಾಃ ವಿಭೂತಿಸರ್ವಂ ಯದೇವ ನಿಯಮೇನ ಮದನ್ವಯಾನಾಂ ಆದ್ಯಸ್ಯ ನಃ ಕುಲಪತೇರ್ ವಕುಳಾಭಿರಾಮಂ ಶ್ರೀಮತ್ತದಂಗ್ರಿಯುಗಳಂ ಪ್ರಣಮಾಮಿ ಮೂರ್ಧನ ಭೂತಂ ಸರಸ್ಯ ಮಹತಾಹ್ವಯ ಭಟನಾಥ ಶ್ರೀ ಭಕ್ತಿಸಾರ ಕುಲಶೇಖರ ಯೋಗಿವಾಹಾನ್ ಭಕ್ತಾಂಗ್ರಿರೇಣು ಪರಕಾಲ ಯತೀಂದ್ರ ಮಿಶ್ರಾನ್ ಶ್ರೀಮತ್ಪರಾಂಕುಶಮುನಿಂ ಪ್ರಣತೋಸ್ಮಿ ನಿತ್ಯಂ. ಇಂಗು ಕೂಡಿಯಿರುಕುಂ ஆஸ்திக பெருமக்களான அடியார்களிடத்தே ஆச்சாரியர்களுடைய உபதேசம் என்கிற தலைப்பில் இன்று ரெண்டொரு வார்த்தை கூற விழைகிறேன். ஒரு ஆச்சாரியனுடைய உபதேசம் பகவானே உபதேசிப்பதை விட சிறந்தது. பகவானால் உபதேசிக்கத்தான் முடியும், ஆனால் ஆச்சாரியர்களால் அவர்கள் உபதேசத்தை கடைப்பிடித்து காட்டவும் முடியும். அவர்களால் தான் அதை அனுஷ்டானம் பண்ண முடியும். உபதேசத்தை கேட்டுட்டால் மட்டுமே நம்மால் அனுஷ்டிக்க முடியாது. ஒருத்தர் அதை செய்து காட்டினால்தான் இது முடியும் என்கிற நம்பிக்கை நமக்கு ஏற்படும். சுகத்தையும் துக்கத்தையும் சமமாக பாவிக்க வேணும் என்று கண்ணன் கீதையில் உபதேசித்தார். சுகதுக்கே சமயகிருத்வா லாபாலாபௌ ஜயா ஜயௌ என்று கீதா ஸ்லோகம். அவரே அதை கடைப்பிடித்தும் காட்டலாம். சுகம் இருந்தாலும் துக்கம் இருந்தாலும் சமமாக நடத்திக்கோ, என்னுடைய வாழ்க்கையில் இப்படி நடத்தினேன்பார் என்று பண்ணி காட்டலாம். ராஜ்யம் உண்டுன்னு சொல்லச்சேவும் ராமன் அதே மாதிரி தான் இருந்தார். பட்டாபிஷேகமே கிடையாதுன்னு சொல்லிட்டு போதும் ராமன் ஒன்று அழுதுடலே. அப்போ சுகத்தையும் துக்கத்தையும் சமமாகத்தான் பாவித்தார் வாஸ்தவம். ஆனால் பகவான் பண்ணார்னு சொன்ன உடனேயே நமக்கு ஒரு சந்தேகம் வந்துடும். அவரோ பகவான், எல்லாம் தெரிந்தவர், முடிவில் என்ன நடக்க போகிறதுங்கிறதும் புரியும். அதே போல் எனக்கும் இருந்ததுன்னு வச்சுங்க, எனக்கு இப்போ ஒரு ஆபத்து இருக்குது, இந்த ஆபத்து எத்தனை நாளில் விலக போகிறது, எப்போ முடியும், இந்த அறிவு எனக்கு இருந்ததுன்னால் நானும் துக்கப்படவே மாட்டேன். அது எப்படி முடிய போகிறது, முடியுமா அப்படிங்கிறது தெரியாததுனால தானே நம்ம கவலைப்படுறோம் துக்கப்படுறோம். அப்போ பகவானை பொறுத்தவரை முடிவு தெரியுமே, அதனால் அவர் துக்கப்படாது இருக்கிறது எனக்கு ஒரு பெரிய விஷயமாக படலை. அதே முடிவு தெரியாத மனிதர்களாக இருந்து அவர்களும் துக்கப்படாது இருந்தால் அப்போ சுகதுக்கே சமயக்கிருத்வாங்கிறத ஒதுக்கலாம். இது நம்முடைய ஒரு வாதம். இந்த வியாதம் நியாயமா நியாயம் இல்லையாங்கிறது இருக்கட்டும், இந்த சந்தேகம் இருக்கிறது இருக்கிறது தானே. இந்த சந்தேகம் கூட எப்போ இருக்காது, ஆச்சாரியர்கள் அனுஷ்டிக்கும் போது இருக்காது. ஏன்னா அவர்களும் ஜீவாத்மாக்கள், அவர்களுக்கு நாளைக்கு என்ன நடக்க போகிறதுங்கிறது தெரியாது. அப்போ அவர்கள் அனுஷ்டானம் பண்ணி காட்டினால் நம்பிக்கை வரும், ஓ இவர்களும் நம்ம போல துக்கத்தில் இருக்கிறவா தான், ஆனால் கவலைப்படாத துக்கப்படாத இருந்திருக்கார்கள், அப்போ அது முடியும் போல் இருக்கு அப்படிங்கிற நம்பிக்கை நமக்கு ஏற்படுறது இல்லையோ. அதனால் ஆச்சாரியர்களுடைய உபதேசம் பெருமானுடைய உபதேசத்தை விட பெருமை வாய்ந்தது, அதை விட நமக்கு முக்கியமானது. அதனால தான் நாம் இன்னைக்கும் நாளைக்குமாக ஆச்சாரியர்களுடைய உபதேசத்தை ஒரு சிலதை இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஆச்சாரியர்களின் அனுஷ்டானம் என்னங்கிறத ஒரு சிலதை நாளைக்கு பார்க்க போகிறோம். இன்னைக்கு இருக்கிற உபதேசங்களே எப்படி கடைப்பிடித்தார்கள்னு நாளைக்கு சொல்ல போகிறதில்லை. நாளைக்கு எதை அவர்கள் அனுஷ்டானம் பண்ணார்களோ அதற்குரிய உபதேசம்தாங்கிறதையும் இன்னைக்கு சொல்லலை. அப்படி இருந்தாலும் இருக்கலாம், இல்லை உபதேசம் வேறு அனுஷ்டானம் மற்றொருத்தரதாக இருந்தாலும் இருக்கலாம். இன்னைக்கு ஒரு சில உபதேசங்களை என்னான்னு பார்ப்போம். ஒன்னொன்னும் தனித்தனியான ஆச்சாரியர்களுடைய உபதேசம், வெவ்வேறு காலத்தில் நடந்த உபதேசம். அதனால் நீங்கள் சின்ன சின்னதாக ஞாபகம் வச்சுக்கலாம். அதற்கு அந்தந்த உபதேசத்துக்கு ஒரு கருத்து உண்டு. இதனால் இதைத்தான் நாம் தெரிஞ்சு கொள்ளுகிறோம் என்று புரிந்து கொள்ளலாம். அதில் இப்போ முதல்ல பார்ப்போம் என்னத்துக்கு ஆச்சாரியர்களுடைய உபதேசம் முக்கியமானதுங்கிறத கீழே சொன்னேனே, அதில் ஒரு காரணம் பெருமானால் அனுஷ்டிக்க முடியாது, ஆச்சாரியர்களாக அனுஷ்டிக்க முடியும். பெருமானிடத்தில் நமக்கு ஏற்படுற ஒரு சிரத்தை, ஒரு நம்பிக்கை, அதை விட ஆச்சாரியர்களிடத்தில் நமக்கு நம்பிக்கை அதிகமாக இருக்கும். அடுத்தது ஒன்று இருக்குது, பகவானே பார்த்து நீ ஆச்சாரியர்கள் உபதேசத்தையே கேட்டுக்கோ அப்படின்னு சொல்லிடுறார். அவர்கிட்ட இருந்தால் அவர் தானே சொல்லிட்டுருக்கணும், அதை விடுத்து நீ அவர்கள்ட்டையே கேட்டுக்கோ. நான் ஏதோ எப்பவோ வருவேன், எப்பவோ சொல்லுவேன், என்னையே நம்பி நீ இருக்க வேண்டாம். ஆச்சாரியர்கள் உபதேசத்தை கேட்டுக்கோ, அவர்கள் உபதேசத்தின்படி சரணாகதி மட்டும் எங்கிட்ட பண்ணிவிடும். அதை சரியாக இருக்கார் பெருமாள், உபதேசத்தை அவர்கள்ட்ட போய் கேட்டுக்கோ, சரணாகதி என்னிடத்துல வந்து பண்ணு, நான் உன்னுடைய பாபங்களை எல்லாம் தொலைக்கிறேன். இதுதான் பகவான் நமக்குன்னு சொல்லியிருக்கிறது. கண்ணனே உபதேசித்தது கீதை, கண்ணன் அமர்ந்து கேட்டது ஸ்ரீ விஷ்ணு சஹஸ்ரநாமம். முதல்லையே கீதை பிறந்துடுச்சு, யுத்தம் ஆரம்பிக்கிற அன்னைக்கு முதல் நாள்லையே. அது பீஷ்மாச்சாரியர் அடிபட்டு விழுந்தப்புறம் பல நாட்கள் கழித்துத்தானே விஷ்ணு சஹஸ்ரநாமம், முதல்ல கீதை அடுத்து விஷ்ணு சஹஸ்ரநாமம். இப்போ ஒரு விஷயத்தை சொல்லிட்டுருக்கேன்னு வச்சுங்க, முதல்ல ஒரு வாதம் சொல்லிட்டு கொஞ்சம் நாழி கழித்து இன்னொரு வாதத்தை எடுத்து சொன்னால் கீழே இருக்கிறது போயிடும், மேலே இருக்கிறது தான் நிற்கும். இதானே நமக்கே வழக்கம். போ அது தாண்டி இது வந்துருத்துன்னா அது முடிஞ்சு போச்சு. இப்போ அரசாங்கத்திலேருந்து சட்டத்திட்டங்கள் போடச்சேவே நேத்தோடு இருந்தது போச்சு, இனிமேல் இதுதான்னு சொல்கிறா இல்லையா. அதே போல் முதல்ல கீதையை சொல்லிட்டு கடைசியில் சஹஸ்ரநாமம் வந்ததுன்னாலே அதை விட இது தான்ங்கிறத தெரிஞ்சுக்கணும். ஏன்னா கீதையிலே நாம சங்கீர்த்தனம் பண்ணுன்னு சொன்னான் கண்ணன், அவர் பண்ணி காட்டவே இல்லை பாருங்க. அவர் பண்ண வேண்டாமா, நாம சங்கீர்த்தனம் பண்ணுன்னு உபதேசம் பண்ணிவிட்டு அவரே கையிலே காலில் நன்னா சதங்கையெல்லாம் கட்டிட்டு கையில் கட்டையெல்லாம் எடுத்துகிட்டு ரெண்டு ஆட்டம் ஆடி காட்டியிருந்தார்னா அப்போ நாம் அவரை பார்த்து பண்ணலாம். அவர் அனுஷ்டானமே பண்ணலை, அதை பீஷ்மாச்சார இடத்துல விட்டுட்டார். விஸ்வம் விட்டு வழக்காரஹான்னு தொடங்கி மொத்தத்தையும் அனுஷ்டித்து காட்டினது பீஷ்மாச்சார்டர். இதனால தான் கண்ணன் தர்மபுத்திரா பீஷ்மே லோகாந்தரங்கதே ஞானானி அல்பி பவிஷ்யந்தி. பீஷ்மாச்சார்டர் இவ்வுலக விட்டு பிரிந்தால் ஞானம் மறைந்து போகும், ஆதவன் இருக்க மாட்டான், அவர் இருப்பதற்குள் அவரிடத்தில் போய் கேள். அர்ஜுனனுக்கே ஆச்சரியம், நீ இருக்கிறச்சே அவர்கிட்ட போய் சொல்கிறியன்னா, நான் இன்னைக்கு இருப்பேன் நாளை கிளம்பிடுவேன் அர்ஜுனா, அவர்களுடைய உபதேசம் சாஸ்வதம் நிற்கும், அதனால் ஆச்சாரியர்களிடத்தில் கேட்டுக்கோ என்று பெருமானே உபதேசிக்கிறார். கேட்டான் நல்லதடைந்தான்ங்கிறது சரித்திரம். இதைத்தான் மணவாள மாமுனிகள் சாதிக்கும் போது ஞானம் அனுட்டானமிவை நன்னாகவே உடையனான குருவை அடைந்தக்கால் மாநிலத்தீர் தேனார் கமல திருமாமகள் கொழுநன் தானே வைகுந்தன் தரும். ஆச்சாரியர்களை நாம் பற்ற வேண்டும், இந்த சம்பிரதாயத்துக்கே பெருமை. ஸ்ரீ வைஷ்ணவ மரபு சமயத்துக்கே ஏற்றம், ஆச்சாரியனையே தெய்வமாக பற்றி அவரிடத்தில் பஞ்சசம்ஸ்காரம் பெற்று இரகசியத்ரயத்தை உபதேசமாக பெற்று அவர் திருவடி பலத்தாலேயே முக்தி அடைகிறோம். அந்த ஆச்சாரியர்களிலே தலைவர் பகவத் ராமானுஜர். பஞ்சசம்ஸ்கார மகிமையாலே ராமானுஜ சம்பந்தம் பெற்று அவர் நமக்கு முக்தி கொடுக்கிறார். அவர் சொல்ல சொல்ல பெருமான் முக்தி அளித்து நாம் மோட்சத்துக்கு போகிறோம் அப்படிங்கிறதுதான் இங்கே உறுதியான நம்பிக்கை. அதைத்தான் இந்த சுவாமி சொல்கிறார், ஞானம் அனுஷ்டானம் இவை. ஞானமும் வேணும் அனுஷ்டானமும் வேணும். ஞானம் மட்டும் ஆச்சாரியனுக்கு இருந்தால் போகாது, கூடவே அனுஷ்டானம் வேணும். ஞானம் மட்டும் இருந்து அதை ஒருத்தர் கடைப்பிடிக்கலேன்னு வச்சுங்க, ஓ உபதேசம்லாம் ஊருக்கு தான் போல் இருக்குது, அவர் எதையும் பண்ணவே மாட்டாராம், நிறைய சொல்லுவார் ஆனால் தான் ஒன்றும் செய்ய மாட்டார். இந்த கஷ்டம் நம்ம ஆச்சாரியர்களிடத்தில் கிடையவே கிடையாது, ரெண்டு சேர்த்து தான் இருக்கும். வேதாந்த தேசிகன் ஒரு எடுத்துக்காட்டு சொல்கிறார், குலிங்க சகுனி விருத்தாந்த வைதேசிகனான தேசிகனை சேர்ந்து என்ன இந்த சுவாமி எழுதியிருக்கார். குலிங்க சகுனின்னு ஒரு பறவை, அது வேடிக்கையாக ஒரு காரியம் பண்ணுறது, அதை பற்றி தான் அந்த சுவாமி எழுதி வச்சிருக்கார். ஒரு சிங்கம் வேட்டையாடி முடித்து மாம்சத்தை சாப்பிட்டுட்டு வாயை அண்ணாந்து பிளந்து கொண்டு தூங்கிறது, அது திறந்திருக்கிற வாயில் பல் வரிசை, அதுக்கு இடுக்கிடு இடுக்கில் மாம்சத்துண்டு, அந்த துண்டு போகும் இந்த சின்ன பறவைக்கு, இந்த குலிங்க சகுனிங்கிற பறவை சொன்னேனே அதற்கு சின்ன அந்த மாம்சத்துண்டு போகும், அது போய் பல்லிடுக்கில் காலை வச்சு உட்காந்துக்கிறது, தன்னை அழகால கொத்தி கொத்தி அந்த சின்ன மாம்சத்துண்டை சாப்பிட்றது. ஒரு நிமிஷம் சிங்கம் வாயை முடித்து பிராணம் படுறது. அது பண்ணுறது சாகச செயல். அங்கே உட்காந்து கொத்தி சாப்பிட்டுண்டே அது பக்கத்தில் இருக்கிறவளை பார்த்து உபதேசிக்கிறது, மா சாகசம் குரு, நீங்கள்லாம் சாகசம் பண்ணவே கூடாது, ஒழுங்காக நடத்துங்கோ, லோகத்தில் யாரும் சாகசம் பண்ணக்கூடாதுன்னு. அதைத்தான் தேசிகன் சாதிக்கிறாருங்க. இது குலிங்க சகுனி பண்ணுற வேலை, தாம் பண்ணுறது சாகச செயல், ஆனால் நீங்கள் பண்ணாதீங்கோ, நீங்கள் பண்ணாதீங்கிறதுங்கிறதோ, இதை போல சொல்லொன்று செயலொன்று என்று நம் ஆச்சாரியர்களிடத்தில் கிடையாது. எதை சொன்னார்களோ அதைத்தான் செய்தார்கள். அப்போ ஞானம் அனுஷ்டானம் இவை. ஞானமும் வேணும் அனுஷ்டானமும் வேணும். ஞானம் மட்டும் இருந்து அனுஷ்டானம் இல்லைன்னு வச்சுங்க, அது நாய்வாலை போலே வீண் என்று பெரியவர்கள் சொல்கிறார். சுனப்புச்சம் இவாவர்த்தம் பாண்டித்யம் தர்மவர்ஜிதம். சுனகா சுனப்புச்சம்னா நாயோட வால், நாய் வாழ்ங்கிறது வீண், அது மர்ம தேசத்தை மறைக்காது. ஈ எறும்ப ஓட்டுறதுக்கு வழி இல்லை, ஏன்னா குச்சமே கிடையாது அதில், அதனால் ஓட்டாது. எப்பவும் மேல் நோக்கித்தான் வளைஞ்சிருக்கும், மறைக்கிறதுக்கும் பிரயோஜனப்படாது. அப்போ என்ன தான் பயன், நாய் வால் வேண். கேட்டுண்ட சிஷ்யம் கோவம் வந்து ஆச்சாரியனை பிடிச்சிருந்தா, அது எப்படி ஒன்று வீணாகும், லோகத்தில் பகவான் எதையும் வீணாக படைக்கிறதே இல்லை, நீர் இப்போ நாய் வால் வீணுங்கிறீரே, ஏதோ பயன் இருக்கணுமேண்ணா. ஆச்சாரியன் ரொம்ப சாமர்த்தியக்காரன், சட்டுன்னு பதில் சொன்னார், ஒன்றும் இல்லை, ஞானம் மட்டும் இருந்து ஒரு ஆச்சாரியனுக்கு அனுஷ்டானமே இல்லைன்னா நாய்வாலை போலேன்னு சொல்கிறதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு ஒன்று முல்லியும், அதுக்காகத்தான் பெருமாள் நாய்வாலை படைச்சார் போட்டிருக்கு. அப்போ ஏதோ ஒரு எடுத்துக்காட்டான்னு சொல்ல வேண்டாமா, அதுக்கு அது பயன்பட்டு போய் சொல்லு. அதனால் ஆச்சாரியனுக்கு ஞானமும் வேணும் அனுஷ்டானமும் வேணும். பூர்வாச்சாரியர்கள் போதம் அனுஷ்டானங்கள், கூறுவார் வார்த்தைகளை கொண்டு நீர் தேறி, இருள் தருமா ஞாலத்தே இன்பமுத்து வாழும், தெருள் தருமா தேசிகனை சேர்ந்து. தேசிகன் ஆச்சாரியன், பொதுவாக அனைத்து ஆச்சாரியர்களுமே தேசிகர்கள் என்று கொண்டாடப்படுகிறார்கள். என்ன மார்க்கம் திசதீதி தேசிகா, இதுதான் பெருமானை அடைவிக்கும் உயர்ந்த மார்க்கம். என்ன அந்த மார்க்கத்தை காட்டுறாளோ இல்லையோ, மார்க்கம் திசதி, காட்டி கொடுக்கிறபடியால் தேசிகா என்ன அவர்களுக்கு திருநாமம், பூர்வாச்சாரியர்கள். நம்ம பூர்வாச்சாரிய பரம்பரை, அதில் இருக்கிற போதம் அனுஷ்டானம், போதம் அறிவு, அனுஷ்டானம் கடைப்பிடித்தல், ஞான அனுஷ்டானம், போதம் அனுஷ்டானங்கள், கூறுவார் வார்த்தைகளை கொண்டு நீர் தேறி. ஆச்சாரியர்கள்லாம் முன்னோர் மொழிந்ததை கேட்பார்கள், முறை தப்பாமல் கேட்பார்கள், தாங்கள் மனசில் தோத்தினதை பேசிவிட மாட்டார்கள், முன்னால் படித்தது கேட்டதை திருப்ப சொல்லுவார்கள். அதனாலே அவர்கள் வார்த்தைகளை கொண்டு நீர் தேறி. அதை போல பழங்காலத்திலிருந்து சாஸ்திர காலத்திலேருந்து மூலத்தில் மாறாமல் கருத்து மாறாமல் ஆறு சொல்லிட்டு வர்றாரோ அவர்களிடத்தில் கேள், கூறுவார் வார்த்தைகளை கொண்டு நீர் தேறி, இருள் தருமானாலத்தே இன்பமுற்று வாழும். இந்த இருள் மண்டி இருக்கிற சம்சாரத்திலே இன்பத்தோட வாழறதுக்கு அதுதான் வழி. இருள் தருமா ஞாலத்தே இன்பமுத்து வாழும், தெருள் தருமா தேசிகனை சேர்ந்து. எந்த மருள் இருள் நமக்கு, தெருள் ஆழ்வார்களுக்கு ஆச்சாரியர்களுக்கும், தெருள்னால் குழப்பம் நீங்கிய நிலைமை தெளிவு, மருள் இருள்னால் மயக்கம் இருட்டு, மயக்கம் அறிவின்மை, அறிவின்மை தான் மயக்கத்தில் கொண்டு போயிடும். மயக்கம்னா இது சரியோ அது சரியோன்னு குழம்புற மூலியம், அடிப்படையில் அறிவின்மை, அதனால் எதுன்னு தெரியாத மருள். ஆக இருள் மருள் இதில் துன்பப்படுறோம். இதுலேருந்து நீங்கணும்னா யாரை பிடிச்சிக்கணும், தெருளுற்ற ஆச்சாரியர்கள். ஆக தெருள்னால் இந்த இருளும் மருளும் யாரிடத்தில் நீங்கி இருக்கிறதோ அவன் தெருளுற்றவன், அது ஞானத்தாலே சிறந்தவன். அப்படிப்பட்ட ஆச்சாரியர்களிடத்தில் தான் கேட்டுக்கணும். அவ்வாச்சாரியர்களுக்கு நம் நன்மையை தவிர வேற பயன் கிடையாது. இத்தனை பேர் எழுதி வச்சிருக்காள், எத்தனை சம்பிரதாயம், எத்தனை ஆச்சாரியர்கள் அவதரித்து நம்ம பாரத தேசத்தில் எத்தனை பேர் எழுதி வச்சிருக்கா, யாராவது என்ன நாலு பேர் விழுந்து வணங்கணும், எனக்கு பூஜை பண்ணணும், என் பேர் பத்திரிகையில் வரணும், எனக்கு பணம் வரணும், இதுக்குன்னு யாரானு எழுதி வச்சிருக்களா. ஓ அப்படின்னா அவள் பாதி பேர் பேரே நமக்கு தெரியாது, அவள் அப்பா அம்மாரும் தெரியாது, எங்கே பிறந்தா எங்கே வளர்ந்தா தெரியாது. இப்போ லோகத்திலே அவள் சின்ன சின்ன வரலாறுகள் எழுதி வைக்கிறாளே, எவ்வளவு சின்ன விஷயத்தை எவ்வளவு பெருசாக எழுதி வச்சுருக்கா தெரியுமோ. அதே நம்ம ஆச்சாரியர்களுடைய வரலாறு ஒன்றுமே தெரியாது, ஏதோ பிறந்தார்கள் ஆச்சாரியர் ஆகிட்டா, எங்கே குருகுல வாசம் பண்ணால் அவர்கள் அனுஷ்டானம் என்ன, இதை கேட்டுட்டு பிற்பட்டவர்கள் எழுதி வச்சது தான் அதிகமே தவிர அவள் ஒன்றும் தங்களை பற்றி எழுதிக்கவும் இல்லை, தேதிகளை பற்றி கவலைப்படவும் இல்லை. இப்போ எத்தனை பேருடைய நட்சத்திரம் நமக்கு தெரியும், வருஷம் நமக்கு தெரியும், மாதம் நமக்கு தெரியும், தெரியாது. அப்பா அம்மா பேர் தெரியவே தெரியாது. ஏன் தெரியாதுன்னா, நான் சொன்னதை என்னன்னு தெரிஞ்சுக்கோ, என்னை எதுக்கு தெரிஞ்சுக்கணும் நீ? இப்போ நான்கிறவன் ஒன்றும் உபயோகம் இல்லாதவன். நான் சொன்ன அர்த்தம் பகவானை பற்றியது. அது உனக்கு புரிஞ்சதுன்னா உனக்கு லாபம், உனக்கு லாபம்னா உன்னை பெற்ற பகவானுக்கு லாபம். அப்போ ஒத்தருக்கொத்தர் லாபத்துக்கு தான் ஆச்சாரியர் இருந்தாலே தவிர தங்கள் லாபத்துக்காக இருக்கவே இருக்கலையோ இல்லையோ. அப்போ கண்டிப்பாக ஆச்சாரிய உபதேசத்தை நம்பலாம். ஏன்னா அவள் தங்களுக்குன்னு ஒன்று பண்ணிக்கல. ஒருத்தன் தனக்குன்னு ஒன்று பண்ண போனாலே நமக்கு நம்பிக்கை வராது. நமக்குன்னு இருந்தான்னா நம்பிக்கை வந்துவிடும். தனக்கு பண்ணுறேன்னு நமக்கு பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவளுக்கு பண்ணி விடுவா. அப்படியும் இருக்கக்கூடாது. உங்களுக்காகத்தான் இருக்கேன், எனக்குன்ற பேரே இல்லை. இந்த பெருமை ஆச்சாரியர்களிடத்தில் இருக்கவே தான் அவர்கள் வார்த்தையை வேத வாக்காக நம்புகிறோம். அதில் ஆச்சாரியர்களெல்லாம் என்னென்ன சொல்லியிருக்காளோ அதை தெரிஞ்சிக்க தெரிஞ்சிக்க, இருள் தருமா ஞாலத்தே இன்பமுத்து வாழ்வீர், இந்த இருட்டான சம்சாரத்துக்குள்ளே இன்பத்தோடு இருக்கலாம். எந்த வகையிலேன்னு சொல்கிறேன். ஆச்சாரியர்கள் உபதேசத்தை கேட்குறோன்னு வச்சுங்க, அந்த கேட்ட நிமிஷம் மனசு ரொம்ப லேசாக சிறகடித்து பறக்கும். அவள் எழுதியிருக்கிற அந்த வார்த்தைகள்லாம் மனசில் படும்போது இப்படியுமா இருக்க முடியும் அப்படிங்கிறது உடனே நமக்கு தோணிடும். அப்போ என்னாகும், அடுத்த நிமிஷம் நான் இருந்துடுவோம்னு சொல்ல வரல, ஆனால் அந்த அஞ்சு நிமிஷம் முதல்ல தோன்றது பாருங்க, தோண ஏற்கனவே அழுந்தி சகதியில் இருக்கிற உள்ளம் அந்த அஞ்சு நிமிஷத்துக்கு முதல்ல மேலே வந்து ஆனந்தமாக இருந்ததுனால் அப்போ தான் முதல் முறையாக மனசு ஆனந்தப்பட்டால் இப்படி இருக்கும்னே நமக்கு தெரியும். ஏன்னா அது வரைக்கும் அது தெரியறதுக்கே வாய்ப்பு கிடையாது இல்லையோ. அழுக்குக்குள்ளேயே ஒன்று இருக்குதுனால் இப்படித்தான் நோக்கம் மனசுன்னு நினச்சி விடுவோம். உலகமே இப்படி துக்கமயமானதுதான்னு புரிஞ்சுப்போம். இதை கேட்கும்போது சட்டுன்னு மனசு மேல் நோக்கி உயர்ற சொல்லியோ, ஓ இப்படி ஒரு வாழ்க்கை இருக்குது போல் இருக்குது, அப்போ அதை அனுபவிக்கலாமே, நான் ஏன் இந்த அழுக்குக்குள்ளே துன்பப்பட வேண்டும் என்ன, அதே மனசு ஞாபகம் வச்சுக்கும். எந்த மனசு இப்போ பறக்கிறதோ அந்த மனசே, நாம் இங்கே இருக்க வேண்டிவா, எதுக்கு அங்கே இருந்தேன், அது வேண்டாம் போல் இருக்கே, அது என்னோடது இல்லை போல் இருக்கே, அதை போய் என்னோட இயற்கையை நினச்சி நடந்துட்டேனே, இல்லை இதுதான் உயர்ந்ததாக இருக்குது. அப்போ மேலும் இதே நிலையில் இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம்? இப்போ இந்த உதாரணம் அப்படி என் சொல்லக்கூடாது, இருந்தாலும் சொல்கிறேன். ஏதோ சில சில பழக்கங்களுக்கு நாம் அடிமையாயிடுற மொழியும், இப்போ கல் குடிக்கக்கூடாது, ஆனால் சில பேர் அடிமையாயிடுறா, குடிச்சு விட்றான், இன்னி குடித்தாச்சு, அது ஏதோ சிறகடிச்சு படக்கிறாப்பில் இருக்கோ இல்லையோ. அடுத்த நாள் எதுக்கு அதே சமயத்தை அவன் குடிக்கணுன்றான், பத்து நாள் கழித்து ஏன் குடிக்கணுன்றான், அப்போ தான் தான் நிலையில் இருக்கிற மாதிரியே தோன்றுறது. அந்த நிலையிலேருந்து வெளியில் வந்து குடிக்காத சமயமாக இருந்தால் நாம் ஏன் இப்படி கஷ்டப்படுறோம், நன்னாவே இல்லையே அப்படின்னு நினச்சிக்கிறான். ஆனால் எப்போ குடிக்கிறானோ அப்போ ஓஹோன்னு இருக்கும், யாரை பார்த்தாலும் ஆனந்தமாக இருக்குது, வருத்தம் தெரியவே இல்லை என்று தானே இவன் நினச்சிக்கிறான். இது தப்பான உதாரணம், இதுக்கு வெதிரேக திருஷ்டாந்தம்னு பேர். எடுத்துக்காட்டு சொல்லும்போது அன்வயமுக்கேன்னு சொல்லலாம், வெத்திரேக முக்கேன்னு சொல்லலாம். அப்படின்னா இது இப்படி இருக்கு பாருங்க, விஷயம் இது தான், ஆனால் நீங்கள் மாற்றி புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறது ஒரு வகை. இது இப்படி இருக்கு பாருங்க, இதே மாதிரி புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறது இன்னொரு வகை. இப்போ நான் சொல்கிறது ரெண்டாவது வகை இல்லை, முதல் வகையில் சொல்லிட்டுருக்கேன். ஆனால் அந்த முதல் எடுத்துக்காட்டிலேருந்து என்ன எடுத்துக்கணும்னால், அப்போது ஒரு சிரமத்தில் இருக்கிறது அதுலேருந்து விடுதலை அடையும் மனசுங்கிறது புரிஞ்சால் திரும்ப திரும்ப மனசு அதை நாடும். அதுக்கு மட்டும் சொல்கிறேன் நான், இப்போ எடுத்துக்காட்டில் எப்பவுமே எதை மட்டும் எடுத்துக்கணுமோ அதை மட்டும் எடுத்துக்கணும். ஒரு என் மனைவியனுடைய முகம் சந்திரனை போல அழகாக இருக்குது அப்படின்னு ஒரு புலவன் எழுதினான். பக்கத்து வாட்டுக்காக கேட்டான், அப்போ அது உன் கழுத்தில் இருக்கா இல்லை ஆகாயத்தில் இருக்கான்னா. மனைவியோட முகம் சந்திரநாட்டம் இருக்குதுன்னா அப்போ அது கழுத்தில் இருக்கா ஆகாயத்தில் இருக்கான்னா. அழகாக இருக்குங்கிறதுக்காக சந்திரநாட்டம் இருக்குதுன்னா அதுக்குன்னு மனைவியோட முகம் ஆகாயத்தில் இருக்குன்னு அர்த்தம். எதுக்கு எடுத்துக்கணுமோ எடுத்துக்காட்டால் அத்தோடு விட்டுடணும். அப்போ நாம் ஒன்றுக்கு அடிமை ஆகிட்டோம்னால் அதை பண்ண பண்ண திருப்தியாக இருக்க மாதிரி இருக்கோ இல்லையோ. அதே போல் இந்த உபதேசங்களை கேட்க கேட்க அது பழகிடுத்துன்னா மனசு ஆனந்தப்படும், அந்த ஆனந்தத்தையே நாடும். அப்போ மேலே மேலே உபதேசங்கள் கேட்க மாட்டோமா அப்படின்னு ஆசை ஏற்படும். கேட்போம், கேட்க கேட்க சகதியிலேருந்து மனசு வெளியில் இருக்க போகிற நேரம் அதிகமாகிடும். ஏற்கனவே ரொம்ப நேரம் கீழே இருந்து அஞ்சு நிமிஷம் மேலே இருந்தோம், நிறைய கேட்டோம்னா ரொம்ப நேரம் மேலே இருக்கும். அப்போ அதுவே பழகிடும். எப்போ மனசு உயர்ந்து போடுதோ அப்போ உடனே இதெல்லாம் கடைப்பிடிச்சா தேவையில்லையே தோணிடும். ஏன்னா சேத்துல இருக்கிறச்சே தான் மனசுக்கு கடைப்பிடிக்க முடியுங்கிற நம்பிக்கையே இல்லை. இப்போ அது மேலே இருக்க ஆனந்தமாக இருக்குது, ஆனந்தமாக இருக்கிறச்சே கடைப்பிடிக்க முடியுங்கிற நம்பிக்கை வந்துடும். அனுஷ்டானம்னா ஆரம்பிச்சிருவோம். ஆரம்பிச்சுட்டா இருள் தருமா ஞாலத்திலேயே ஆனந்தமாக தான் இருப்போம். பூர்வாச்சாரியர்கள் போதமனுஷ்டானங்கள் கூறுவார் வார்த்தைகளை கொண்டு நீர் தேறி இருள் தருமான் ஞாலத்தே இன்பமுத்து வாழும். அப்போ இந்த இருட்டு லோகத்திலேயே பெரும் சம்சாரத்தில் கூட எப்படி இன்பத்தோடு இருக்க போகிறோம்? இதோ சகதியில் இருக்கிற மனசை மேலே கொண்டுட்டோம் இல்லையோ, அதற்காகத்தான் ஆச்சாரியர்கள் உபதேசம், அதற்கு தான் ஆச்சாரியர்களுடைய அனுஷ்டானம். இந்த ரெண்டும் பறவைக்கு இருக்கிற இரண்டு சிறகுகள் போலே. ஒரு பறவை பறக்கிறது, அது ரெண்டு சிறகடிக்கும் இல்லையோ, ஆச்சாரியன்தான் பறவைன்னு வச்சுக்கோ. பறவை என்ன பண்ணும்? நாயக்கி தூது விட்டால் இவள் காதல் செய்தியை, இவள் ஏங்கி இருக்கிறாள்ங்கிறதை நாயக்கன் இடத்துல போய் சொல்லும். இதென்ன தமிழ் இலக்கியத்தில் படிச்சிருக்கோம், நாயக்கி தூது விடுகிறாள், நாயக்கன் இடத்துல பறவை போகும், இவ உன்னை நினச்சி கட்டப்படுறாளே வரக்கூடாதா அப்படின்னு கேட்கும். உடனே நாயக்கன் ஓடி வருவார், நாயக்கியை திருமணம் புரிகிறார். இது பல இலக்கியத்திலே புலவர்கள் எழுதி சங்ககாலத்தமிழ்லேருந்து பார்த்துட்ருக்கோம். இது சம்ஸ்கிருதத்துலேயும் உண்டு, திராவிடத்துலேயும் உண்டு, ரெண்டுலேயுமே உண்டு. அதே போல் இந்த ஜீவாத்மா தான் நாயக்கி, நாம தான் நாயக்கி, பகவான் தான் நாயக்கன். நாம் அவனுக்காக இப்போ காத்துட்டுருக்க ஆரம்பிச்சுட்டோங்கிறத அவருக்கு சொல்லி ஆனோம். அதுக்கு ஒரு பறவையை தூது விட போகிறோம், அந்த பறவை தான் ஆச்சாரியன். அவர் நமக்காக நாயக்கன் இடத்துல போய் பேசுவார். அவர் சிறகடிச்சுன்னு போகிறதுக்கு ரெண்டு சிறகு வேணும் இல்லையோ, பறவை ஆச்சாரியன் விட்டு அவருக்கு ரெண்டு சிறகு வேணும். ஒன்று அறிவு, ஒன்று அனுஷ்டானம், ஞானம் அனுஷ்டானம். இந்த ரெண்டையுமே சிறகுகளாக கொண்டு தான் ஆச்சாரியன் பறக்கிறார். வீசும் சிறகால் பறந்து போய் பெருமானை அண்டி இவள் உமக்காக காத்திருக்கிறான், போதும், ஏற்கனவே பட்ட கஷ்டமெல்லாம் போரும், இனிமே ஜென்மம் வேண்டாமாம், தேவரீர் அனுகிரகிக்கலாம் அப்படின்னு அவரிடத்துல மன்றாடுகிறார். சரின்னு பெருமானும் ஏற்றுக்கொள்ளுகிறார். அதனாலே ஆச்சாரியர்களுடைய உபதேசமும் அவர்களுடைய அனுஷ்டானமும் நமக்கு இன்றியமையாததாகி விடுகிறது என்று சொல்லிண்டே கிட்டத்தட்ட 20 நிமிஷம் ஆயிடுச்சு. ஆகையால் இப்போ அடுத்து அவர்கள் என்ன உபதேசம் பண்ணியிருக்காருங்கிறத சொல்கிறேன். நாதமுனிகளுடைய சிஷ்யர், நாதமுனிகள் 9ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்தவர், 823ஆம் ஆண்டு அவதரித்தவர். காட்டுமன்னார் கோயிலில் ஆனி மாதம் அனுஷ நட்சத்திரத்திலே திருவவதாரம் செய்தவர். ஸ்ரீ வைஷ்ணவ ஆச்சாரிய பரம்பரையில் ஆச்சாரியர்களாக பிறந்தவர்களில் முதல் ஆச்சாரியன் நாதமுனிகள். ஏன்னா அவருக்கு முன்னாடி இருந்தவர்கள் ஆழ்வார்கள், ஆழ்வார்களுக்கு அப்புறம் ஆச்சாரியர்கள், அந்த ஆச்சாரியர்களில் முதல் நாதமுனிகள். நாதமுனிகளுடைய சிஷ்யர் குருகைக்காவலப்பன்னூர் சுவாமி இருந்தார். அவர் அஷ்டாங்க யோகத்தை நன்கு தேர்ந்தவர். யமம், நியமம், ஆசனம், பிராணாயாமம், பிரத்யாகாரம், இது முதலான அஷ்டாங்க யோகம்னு சொல்கிறோம் இல்லையோ, அது அத்தனையுமே நாதமுனிகள் அவ்வளவு நல்லா தெரிந்தவர், தேர்ந்தவர். அதை தன் சிஷ்யனுக்கு சொல்லி கொடுத்துட்டார். குருகைக்காவலப்பன் அதை அறிந்து கொண்டு கங்கை கொண்ட சோழபுரம்னு இடம் கேள்விப்பட்டிருப்பீள், தமிழ்நாட்டில் கங்கை கொண்ட சோழபுரத்தில் தான் அந்த சுவாமி இருந்துட்டு இருந்தார். யோக ரகசியம் தெரிஞ்சு போச்சுன்னு வச்சுங்கோ, அவனுக்கு பெருமையே தன்னுடைய யோகத்தாலேயே கண்முன்னே பெருமானை நிறுத்தி அனுபவிக்கிறான். அவன் கண்ணை மூடின்னு தியானிக்கிறான்னா எவ்வளவு தூரம் நெருக்கம் ஏற்பட்டு போடும்னால், இப்போ கண்ணை திறந்தால் இவர் முன்னாடி உட்காண்டிருக்காரோ இல்லையோ, கண்ணை மூடிண்டா பகவான் அதே போல் இருக்கிறா போலே இருக்கும். அவரே அணைத்து கொள்ளுவார், அவரோட பேசலாம், அவரோட சிரிக்கலாம், ஆனந்தப்படலாம். இது யோகத்துக்கு இருக்கிற மகாத்மியம். அவ்வளவு தூரம் பிரத்யக்ஷமாக பகவானை குருகைக்காவலப்பன் அனுபவித்து கொண்டிருக்கிறார். அவரிடத்தில் ஒரு சிஷ்யன் வந்து கேட்குறான், ஈஸ்வரனுக்கும் உலகத்துக்கும் உள்ள தொடர்பு யாது? இது அவன் கேட்ட கேள்வி. இந்த லோகம் இவ்வளவு பெருசு, எனக்கு தெரியறதே ஈஸ்வரன் எங்கேயோ இருக்காரே, அவருக்கு இந்த லோகத்துக்கு என்ன தொடர்பு என்று கேட்டார். அந்த சுவாமிக்கு இவனுக்கு என்ன சொல்கிறதா வேண்டாமா, கொஞ்சம் புத்தி இருந்து கேட்குறானா இல்லை புத்தி இல்லாமலே கேட்குறானா? சிஷ்யன் கேள்வி கேட்கச்சு ஆச்சாரியர் முதல்ல உன்னை யோசிக்கிறார், இவன் தெரிஞ்சு வச்சுட்டு நம்மளை பரீட்சிக்கிறதுக்கு கேள்வி கேட்குறானா இல்லை நிஜமாகவே தெரியாது தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக கேட்குறானா? நிறைய பேர் முதல் வகையில் கேட்பா, இவர் என்ன சொல்கிறார் பார்ப்போம், நாம் இப்படி புரிஞ்சுட்டுருக்கோம், இவர் என்ன புரிஞ்சுட்டுருக்கார் பார்ப்போம்னு கேட்குறா பாருங்க. ஆச்சாரியன் குருகைக்காவலப்ப நினச்சார், என்ன பேசுகிறான், ஆனால் அன்றைக்கி இருக்கிற பெரியவர்களுக்கெல்லாம் இவா என்ன நினச்சாங்கிறத பற்றி கவலை இல்லை, உண்மை எதுவோ அதை எடுத்துரைப்பார்கள். ஈஸ்வரனுக்கும் அதாவது பகவானுக்கும் இந்த உலகத்துக்கும் என்ன தொடர்பு, இதை அவர் கேட்டார். இந்த சுவாமி பதில் கேள்வி கேட்குறார். பதில் சொல்கிறதுல ரெண்டு வகை, பதிலாக சொல்லலாம் இல்லை இன்னொரு கேள்வி கேட்கலாம், கேட்டுவிட்டால் அந்த கேள்வி அதுக்கு பதில் தான். இப்போ நீங்கள் என்னத்துக்கு கல்யாணத்துக்கு வரலை அப்படின்னு ஒருத்தர் கேட்குறோன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் கூட்டிடலான்னா இப்படின்னு அவ்வளோதான் பதில் கேள்வி, பதிலும் முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம். நீங்கள் ஏன் கல்யாணத்துக்கு வரலன்னு கேட்டால் என்னமோ நீங்கள் கூட்டுட்டா போலே, ஏன் இப்படி வரீங்கிற மூலியம் நான் குதர்க்கத்துக்கு சொன்னேன், மறந்துடுங்க. இப்போ கேள்விக்கு கேள்வியை பதிலாக்க முடியலாங்கிறதுக்காக சொன்னேன். இப்போ அதே போல் இங்கே இந்த சுவாமி ஆச்சரியமாக பதில் கேள்வி கேட்குறார், ஈஸ்வரனான நீயா இதை கேட்கிறாய், இதை அவர் சொன்ன பதில். அவன் கேட்டது ஈஸ்வரனுக்கும் உலகத்துக்கும் என்ன தொடர்பு. இந்த சுவாமி பதில் சொல்கிறார், ஈஸ்வரனான நீயா கேட்குறே, அவனுக்கு புரியல, நான் எப்படி ஈஸ்வரன், பகவான்னா ஈஸ்வரன், நான் ஜீவாத்மா வச்சே, என்ன என்னை பார்த்து இவர் ஈஸ்வரன் சொல்கிறார், நானே கடவுளான்னு என்ன அவனுக்கு சந்தேகம். அந்த சுவாமி அப்புறம் விளக்கமாக சொல்கிறார், ஈஸ்வரனுக்கும் உலகத்துக்கும் தொடர்பு கேட்டியே, அது உனக்கும் உன் உடலுக்கும் என்ன தொடர்போ அதுதான் உலகம் அனைத்துக்கும் பகவானுக்கும் உண்டான தொடர்பு. உனக்கும் சரீரத்துக்கு என்ன தொடர்பு, சரீராத்ம பாவம். உலகம் சரீரம், ஆத்மா அந்தராத்மா, ஆத்மாவுக்கும் உடலுக்கும் தொடர்பு சரீராத்ம பாவம் இல்லையோ, அதே போல் இந்த ஜகத்தத்தனி உடல் ஈஸ்வரன் தான் ஆத்மா, அவர் ஒருத்தர் ஆத்மா, ஜகத்தத்தனி அவனுக்கு சரீரம். இதை யார் தெரிஞ்சுக்கணும், நீ ஈஸ்வரன் எதை தெரியுமோ சொன்னார், இந்த உடலுக்கு நீ ஈஸ்வரன் தானே, உனக்கா பகவான ஈஸ்வரன் தெரிஞ்சுக்க தெரியல, நீ ஈஸ்வரனுக்கும் உலகத்துக்கும் தொடர்பு கேட்ட, அது உனக்கே தெரியும், ஏன்னா நீ ஒரு ஈஸ்வரன்கிறார், நான் ஒரு ஈஸ்வரன்னால் இந்த உடலுக்கு நான் ஈஸ்வரன் இல்லையோ. இப்போ ஈஸ்வரன்னா என்னன்னு சொல்கிறேன், ஈஷ் நியமன சாமர்த்தியம், வரச் ஸ்வபாவார்த்தே வரச், நியமன சாமர்த்தியம்னா அனைவரையும் தான் ஆணையிட்டு செலுத்தும் தன்மை, அனைவரும் தன் ஆளுகைக்குட்பட்டு நடத்த வைத்தல், வரச்சு அது இயற்கையிலேயே இருக்குது. ஏன்னா நம்ம இப்போ தேர்தல் நடக்கிறதுன்னு வச்சுங்க, ஒரு யாருக்கோ இப்போ வாக்களிக்கிறோம், 5 வருஷத்துக்கு அவர் தேர்ந்தெடுக்கப்படுகிறார், அப்போ 5 வருஷத்துக்கு எல்லாரையும் தன் ஆளுகைக்குட்படுத்தி வச்சுருக்கார், அவ்வளோதானே பகவானும், இல்லை இல்லை, அவர் இயற்கையில் ஆளுகைக்குட்படுத்தலை, நடந்த தேர்தலால் 5 வருஷத்துக்கு அந்த சக்தி பெற்றிருக்கார். ஆனால் பகவானுக்கு யாரும் தேர்ந்தெடுத்து அந்த சக்தியை கொடுக்கல, அது இயற்கையிலேயே இருக்கிற சக்தி. அதனால தான் நியமன சாமர்த்தியம், ஆளுகைக்குட்படுத்துகிறார், ஆணையிடுகிறார், அது சுவாபாவிகம், அது இயற்கையிலே இருக்கிறபடியால் அவர் ஈஸ்வரன். அப்போ அனைத்தையும் தன் ஆளுகைக்குட்படுத்தி அனைத்தையும் தான் ஆணையிடுகிறார் ஈஸ்வரன். இந்த ஜீவனை பார்த்து குருகி காவலப்பன், நீ தானே ஈஸ்வரன், ஒன்றை போலத்தான் பகவான்கிறார். ஏன் சொல்கிறார், இந்த உடலை நான் என் ஆணைக்குட்படுத்தி வச்சுருக்கேன் இல்லையோ, இந்த உடலை பொறுத்தவரை சாப்பிடுன்னா சாப்பிடும், தூங்குன்னா தூங்கும், அவர் நினச்சிட்டுருக்கார் நாம தான் ஆணையிட்டு இந்த உடலை நினச்சிட்டுருக்கிறதா, இது அது சொன்னபடி தான் நாம் கேட்குறோன்னு அந்த சுவாமிக்கு தெரியாதோ நம்ம, அவர் நினச்சிட்டுருந்தது நான் சொன்னபடி தான் உடம்பு கேட்க போகிறது, இப்போ நான் உடற்பயிற்சி பண்ணுன்னா பண்ணும், நான் சாப்பாடு கொடுக்குற நேரத்து கொடுக்கும், நான் தூங்கினா போகிறேன்னு சொன்னால் தூங்கும், நான் இதை பாருன்னா பார்க்கும்னு நம்ம சொல்கிறதாகவும், கண் காது மூக்கு அதன்படியே நடக்கிறதாகவும் அவர் நம்பிவிட்டார். பழங்காலத்தை அதனால் நம்பியிருப்பதாக இருக்கும், அது இப்போ இப்போன்னா அது என்ன சொகுசு கேட்குறதோ அதன் வழி தான் நம்ம போகிறோம் அப்படிங்கிறது இருக்கட்டும், அவருக்கு தெரியாட்டால் நம்ம தெரிஞ்சுக்கலாம் மொழி. அப்போ அவர் சொன்னது ஈஸ்வரன்னால் உடலை நியமிப்பவன் தான் ஈஸ்வரன். அப்போ ஒரு ஜீவன் எப்படி உடலை நியமிக்கிறாரோ அதை போல் இந்த ஜகத்தை முழுக்கவுமே பகவான் நியமிக்கிறாரோ இல்லையோ, இதுதான் அவருக்கு அவருக்கும் சம்பந்தம். உன் சரீரத்துக்கும் உனக்கும் என்ன தொடர்போ அதே போல் உலகத்துக்கும் பகவானுக்கும் தொடர்பு, இதில் உனக்கு சந்தேகமே வேண்டாம், அனைத்தும் பகவத் சரீரம். இதை பற்றி சாஸ்திரமே சொல்லும்போது என் ஸ்ரீ ராமாயணத்திலே கூட ஜகத்து சர்வம் ஷரீரந்தே, ஹே ராமா இந்த ஜகத்து முழுக்க உனக்கு சரீரம். உபனிஷத் சொல்கிறது எஸ் ஆத்மா சரீரம் யம் ஆத்மான வேத, எஸ் பிருத்திவி சரீரம் எம் பிருத்திவீனமேத, எஸ் மிருத்யு ஷரீரம், இதெல்லாம் ஆத்மாக்கள் அத்தனையும் பகவானுக்கு சரீரம். பிருத்திவி சரீரம், ஆகாயம் சரீரம், அப்பு சரீரம், அனைத்தையும் விட்டு பிரியாத சரீரமாய் தன் ஆணைக்கே உட்படுத்தி பகவான் வைத்திருக்கிறான். இந்த சரீராத்ம பாவம்தான் உடல் ஆன்மா தொடர்பு தான் உலக அனைத்துக்கும் பகவானுக்கும், எல்லா ஜீவாத்மாக்களுமே உடல், பரமாத்மா தான் அந்தராத்மா, அனைத்து அச்சேதன ஜட பொருட்களுமே உடல், பரமாத்மா தான் அந்தராத்மா, இதுதான் இந்த ரெண்டு பேருக்கு உண்டான தொடர்பு, புரிஞ்சுக்கோ. இதே ஈஸ்வரனான நீ தெரியலேங்கிறியே, உனக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணுமே என்று கேட்டுட்டார் வந்தவருக்கு பதில் கிடச்சி போச்சு. அதுக்கப்புறம் இன்னும் அதோட சேர்ந்த ஒரு கேள்வி அத்தோடையே கூட கேட்குறார், வாஸ்தவம் எனக்கு அந்த ஈஸ்வரனை மறக்கக்கூடாது, எப்பவும் நினச்சிட்டுருக்கே இருக்கணும்னு இருக்குது, அதுக்கு ஒரு வழி சொல்லுமே. இதுவும் அடுத்த கேள்வி கேட்டான், அதுக்கு இவர் பதில் சொல்லலை. ரெண்டாவது கேள்வி, அந்த ஈஸ்வரனை தியானிக்கணும், நினைவில் கொள்ளணும், என்ன ஆசையாக இருக்குது, அதுக்கு நீர்தான் வழி கூற வேண்டும். குருகை காவலப்பன் பதில் சொன்னார், அவனை மறப்பதற்கு எனக்கு வழி சொல், நான் நினைப்பதற்கு வழி சொல்கிறேன். இது அவர் கொடுத்த பதில். சாமி என்னை எதை கேட்டாலும் இப்படியே நீ மாற்றி மாற்றி சொல்லியிருப்போம், நான் கேட்டதுக்கு நேராக பதில் சொல்ல வேண்டாமாண்ணா. ஆமாம், நிஜமாக எனக்கு புரியல, இப்போ எந்த விஷயத்தை ஞாபகப்படுத்திக்கணும்னு கேட்போம், எந்த விஷயத்தை மறக்கணும்னு கேட்போம். எப்போ பார்த்தாலும் ஒரு வஸ்து நம்ம கண் முன்னாடியே இருக்குது, அது நமக்கு பிடிக்கவே இல்லை அப்படின்னா சுவாமி ஞாபகம் நகத்துங்களே, எனக்கு இதை பார்க்குறதுக்கு பிடிக்கலை, மறக்கணும்னு சொல்லுவோம். நமக்கு ஒன்றுமே தெரியவே தெரியாது, அந்த வஸ்து எங்கே இருக்குன்னே தெரியாது, பார்த்ததே இல்லை, கிட்டக்கே இல்லை, எங்கோ 10,000 miles அண்ணண்டே ஒரு காட்டுக்குள்ளே புதருக்குள்ளே இவ்வளவு சின்னதாக அவன் மறைஞ்சிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னார். ஞாபகமே வரமாட்டேங்கிறது நீர் கொஞ்சம் முன்னாடி கொண்டு நிறுத்தி வச்சு ஞாபகப்படுத்தும், இதுதானே வாஸ்தவம், இப்படி தானே லோகத்தின் இயல்பு. இவர் என்ன கேட்குறார், பிரம்மத்தை ஞாபகம் வச்சுக்கணும்னு எனக்கு ஆசையாக இருக்குது, எப்படி பண்ணலாம்னா. அவர் சொன்னது, எங்கேயான அவர் இல்லைன்னால் வாஸ்தவம் எப்படி ஞாபகம் வரும்னு தெரியாதுன்னு சொல்லலாம். அனைத்திடத்திலும் அதே பிரம்மம் நிறைஞ்சிருக்கிறச்சே, நீ என்ன கேட்கணும் தெரியுமோ, மறக்கிறதுக்கு வழி சொல்லுன்னு கேட்டால் எனக்கு புரியறது, நீ நினைக்கிறதுக்கு வழி சொல்லுன்னு கேட்கறது எனக்கு புரியவே இல்லை. ஒரு குண்டூசி எங்கேயோ கீழே விழுந்துடுத்து, என் கண்ணில் படலை, கொஞ்சம் நீங்கள் பார்த்து தேடி குடிங்கூடன்னு உங்களை கேட்குறேன். நீங்கள் கிடுக்கிடுன்னு எல்லாரும் சுற்றினு தோர்க்கே அப்படின்னு குண்டூசி எடுத்து கொடுத்துட்டு ரொம்ப திருப்தி. இந்த மண்டபம் முழுக்க ஒரு யானை வந்து நிற்கிறது, நான் உங்களை பார்த்து இங்கே ஏதோ யானை இருக்காமே எங்கே இருக்குன்னே தெரியலையே, நீங்கள் கொஞ்சம் பார்த்து தேடி கொடுக்குறீங்களான்னு கேட்டு நீங்கள் எல்லாரும் சுற்றி சுற்றி வந்து இதோ யானை இருக்கிறதேன்னு ஒருத்தர் எடுத்து கொடுத்தால், ஒன்றும் நான் பைத்தியமாக இருக்கணும் இல்லை நீங்கள் பைத்தியமாக இருக்கணும், அப்படி தான் நடக்கும். ஆக எல்லா இடத்துலையும் நிறைஞ்சிருக்கிற ஒன்றை போய் எங்கே இருக்குதுன்னு ஒருத்தன் கேட்கறதும், அதை எப்படி ஞாபகம் வச்சுக்கணும்னால், நமக்கு மறப்பதற்கு மட்டும்தான் கேட்கணுமே தவிர ஞாபகம் வைத்து கொள்ள கேட்கவே வேண்டாம். அப்படின்னா சர்வாந்தராத்மா சர்வவியாபகன் பகவான் அர்த்தம், அனைத்திடத்திலும் வியாபிச்சிருக்கார், அனைத்துக்கும் அந்தராத்மாவாக இருக்கிறார், உள்ளும் புறமும் நிறைந்து மறக்கவே ஒண்ணாதபடி இருக்கிறார், அனைத்திலும் இருக்கிறபடியால் மறக்க முடியாது. இந்த பையை பார்க்குறோமா, பிரம்மம்னு தான் தெரியணும், இவரை பார்த்தா பிரம்மம், இவரை பார்த்தா பிரம்மம், மண்டபம் பிரம்மம், கோபுரம் பிரம்மம், நாடு பிரம்மம், என்னமான்னு கேட்டால் அனைத்துக்கு அந்தராத்மா அவர் தானே, அவர் உள்ள இல்லாமல் இந்த வஸ்து இருக்கவே போகிறதில்லை. ஒரு வஸ்து வஸ்துவாக இருக்க வேணுமானால் பிரம்மத்தை ஆத்மாவாக கொள்ளாமல் வஸ்துவே இருக்காது, அப்ரம்மாத்மக தத்துவமே இல்லை. அப்ரம்மாத்மகம்னா பிரம்மத்தை ஆத்மாவாக கொள்ளாத தத்துவம், அப்படி ஒன்று கிடையவே கிடையாது. பிரம்மத்தை ஆத்மாவாக கொண்டா தான் அந்த வஸ்துன்ற பேரே வரும். இப்போ இதுக்கு இந்த பேர் வரணும்னால் அந்தராத்மா இருக்கணும், அதுக்கு அந்த பேர் வரணும்னா இருக்கணும், இந்த படத்துக்கு அந்த பேர் வரணும்னா இருக்கணும். உள்ளுக்குள்ள பிரம்மம் இல்லாமல் ஒரு வஸ்துவுக்கு வஸ்துத்வமே வராது, இருப்பே கிடையாது, ஸ்திதியே இல்லை. சத்தே சத்தேன்னு வடமொழியில் சொல்லுவாள், அது ஒன்று இருக்குதுன்னு சொல்லணும்னாலே பிரம்மம் இருந்தால் தான் முடியும். அப்படி இருக்கிறச்சே நீ எதுக்கு நினைக்கிறதுக்கு வழி தேடின்னு இருக்கே, மறக்கிறதுக்கு வழி தேடி போகிறோம், நினைப்பதற்கு நிறைய வழி இருக்குது, என்ன இந்த சுவாமி சாதித்தார். ஆக குருகை காவலப்பன் நமக்குன்னு காட்டி கொடுத்தது, சர்வாந்தராத்மா பகவான் எவ்விடத்திலும் நீக்கமர நிறைந்திருக்கிறார், இது அந்த சுவாமி சாதித்தது. குருகை காவலப்பன் நாதமுனிகளுடைய சச்சிஷ்யர். அடுத்து இப்போ நாதமுனிகளுடைய பேரன் ஆளவந்தார்னு அந்த சுவாமிக்கு திருநாம், யாமுனாச்சாரியர் யாமுனாச்சாரியர்னு கொண்டாடுறோம். அவர் தான் ஸ்தோத்திர ரத்னம் சாதித்தார், அவரே தான் சதுஷ்லோகி சாதித்தார், கீதார்த்த சங்கிரகம்னு 32 ஸ்லோகங்கள் எழுதியிருக்கார், சித்தித்ரயம்னு வேதாந்தார்த்தத்தை விளக்கி உரைத்தார். இப்போ அந்த சுவாமியை பற்றி ஆச்சரியமான ஒரு கருத்து, அவர் உபதேசம் பண்ணுகிறார், அவரிடத்துல ஒருத்தர் போய் சொல்கிறாளாம், உமக்கு இருக்கிற பெருமைக்கு என்னென்னலாம் பண்ணலாம் தெரியுமோ, பிரம்மா பதவி கொடுத்தாலும் தகும், இந்திர பதவி கொடுத்தாலும் தகும், உமக்கு சந்திரன் குபேரன்னு பதவி கொடுக்கலாம். அந்த சுவாமி திருப்பி கேட்டாராம், ஏன் எனக்கு எதான அபகாரம் பண்ணணும்னு நினச்சிருந்தியோ, நீயே நான் நல்லதாக நிம்மதியாக இருக்கிறது உனக்கு எதானு பிடிக்கலையா, நான் மாட்டுக்கு தானே இருக்கேன் இப்போது, அதை விட்டுட்டு உமக்கு பிரம்மா பதவி கொடுத்தாலும் தகுங்கிறியே எதுக்குன்னு இவர் திருப்பி கேட்டிருக்கார். இல்லை இல்லை, அது எவ்வளோ உயர்ந்த பதவி, எவ்வளவு கஷ்டப்பட்டு தபஸ் பண்ணி அந்த இடத்துக்கு போய் சேர்றா, அதனால உமக்கு அதை கொடுக்கலான்னு யோசித்தோம் என்று சொன்னார். ஆளவந்தார் பதில் சொல்றார், அழகான ஸ்லோகம் இது, அவருடைய உபதேசம். எனக்கு பிரம்மா பதவியும் வேண்டாம், இந்திர பதவியும் வேண்டாம், எனக்கு தேவை ஒரு சின்ன புழுவான பிறவி. ஆனால் அந்த புழு பிறவியும் எங்கேயானு பிறந்திருக்கூடாது. பெருமானுக்கு நான் அடிமை, அவனுக்கு கைங்கரியம் பண்ணுறதுக்கே தான் பிறந்திருக்கேன். நமக்கு அது ஆனந்தமான வழி என்று எந்த பக்தன் தெரிஞ்சுட்டு இருக்கானோ அந்த பக்தன் மாளிகையில் வாழ வேண்டாம், அவன் மண் குடிசையில் இருக்கட்டும். அந்த குடிசையினுடைய ஒரு மூலையில் இருக்கிற புழுவாக நான் பிறக்கணும். நான் பிரம்மாவாக பிறக்க வேண்டாம், எனக்கு அந்த பதவியும் வேண்டாம். போ தவ தாஸ்ய சுகைக சங்கினாம் பவனேஸ்வஸ்துவபி கீட ஜென்மமே என்று ஸ்தோத்தரத்னத்தில் சாதிக்கிறார். தவ தாஸ்ய சுகைக சங்கினாம் பவனேஷு, உன்னுடைய அடிமை ரசம் யாருக்கு தெரிந்திருக்கிறதோ அவனிடத்தில். அடிமை ரசம் புரிந்தவனிடத்தே அவனுடைய பெரிய மாளிகை இல்லை, அவனுடைய சின்ன குடிசை. அது மண் குடிசையாக கூட இருக்கட்டும், அந்த குடிசையில் ஒரு புழுவாக பிறந்திருந்தாலும் போதும். அப்படின்னால் பகவத் சம்பந்தம் இருக்கும் பிறவி உயர்ந்தது. அந்த சம்பந்தம் இல்லாத போது நான் இந்த குலத்தில் பிறந்தேன், இந்த மாளிகையில் இருக்கிறேன், இந்த வித்வானாக உள்ளேன் என்று சொல்லுவதில் பயனில்லை. பெருமானுடைய தொடர்பு கெட்டுமானால் எந்த பிறவி எடுத்தாலும் உயர்ந்ததே. அதுதான் அந்த சுவாமியினுடைய உபதேசம். நமக்கு பகவானோட சம்பந்தம் வேணும், அது எதுவாக வேணா இருக்கலாமே, எந்த சம்பந்தமும் அவரோட உண்டு. இப்போ தீய குணம் கூடாது, பக்தர்கள் இல்லாமல் இருந்துடக்கூடாது, இவ்வளவு தான். இதை தவிர எந்த பிறவி எப்படி இருந்திருந்தான், இப்போ ஒரு புழுப்பிழவி எடுத்தாலும் தகும். இதை பற்றி உத்தவர் சொல்கிறார், சுகாச்சாரியர் பிரார்த்திக்கிறார், ஆசாமகோ சரணரேணு ஜுஷாமகம் சியாம். ரொம்ப ஆச்சரியமான ஸ்லோகம். உத்தவர் பிரார்த்திக்கிறார், சுகர் சொல்கிறார், அகம் கதம்போ பூயாசம் குந்தோவா யமுனா தட்டே, அடுத்த பிறவி எனக்கு இல்லை, ஒருவேளை அடுத்த பிறவி எடுக்கிறதா இருந்தால் நான் எங்கே தெரியுமா பிறக்கணும். கண்ணன், பூத்தனில் கடம்பேறி காளியனுச்சியில் நட்டம் பாய்ந்து போர்க்களமாக நிறுத்தம் செய்த பொய்கைக்கரைக்கென்ன உய்த்திடுமின் என்கிற ஆழ்வார் பாசுரத்தின்படி ஒரு கதம்ப மரம் வளர்ந்துருக்கு. கீழே காளிங்கன் உள்ளே இருக்கிற மடு குளம், காளிங்கன் தலையில் குதித்து நடனமாடுவதற்காக கண்ணன் கதம்ப மரத்தின் பேரில் ஏறுறார். அந்த மரத்தில் தன் திருவடிப்படி மேலே ஏறியிருப்பாரோ இல்லையோ, ஒரு குருந்த மரத்தை ஒசித்தார், குருந்த மரத்தை பிடிச்சி இழுத்து முறிச்சாரோ இல்லையோ. இப்போ இந்த சுவாமி பிரார்த்திக்கிறது, அடி அந்த கதம்ப மரமாகவோ குருந்த மரமாகவோ பிறக்க வேணும், இந்த சுகாச்சாரியராகவும் பிறக்க வேண்டாம், எந்த ஞானியாகவும் பிறக்க வேண்டாம், அதோ கதம்ப மரமாக பிறக்கிறேன்னு ஒரு சுவாமி பிரார்த்திக்கிறார். புழுவாக பிறந்துட்டா போகிறோம்னு இன்னொருத்தர் கேட்டுருக்கார். நான் முக்கியமான பாசனம் தெரியுமே, செடியாய வல்வினகள் தீர்க்கும் திருமாலே, நெடியானே வேங்கடவா உன் கோயிலின் வாசல், அடியாரும் வானவரும் அறம்பயரும் கிடந்து எம்பும் படியாய்க் கிடந்து உன் பவளவாய்க் காண்பேனே. குலசேகரர் திருவேங்கடமுடையான் இடத்தே திருமலை திருப்பதி ஸ்ரீனிவாச பெருமானிடத்தில் வேண்டுகிறார், உனக்கு முன்னாடி படியார்கணுங்கிறார். படியார்கணம்னா கல்லாக இருக்கணும், புழுவாக இருக்கணும்னா சின்ன பிறவி எடுக்கணும், அதே கதம்ப மரமாக இருக்கணும்னா மரமாக கிடக்கணும். ஒருத்தர் மரமாக இருக்கேங்கிறார், ஒருத்தர் கல்லாக இருக்கேங்கிறார். இருக்கலாமானால் அவன் சம்பந்தமும் தரிசனமும் கிடைக்குமானால் மரமாகவும் கல்லாகவும் இருக்கலாம், அதுதான் சிறப்பு அப்படிங்கிறத இந்த பூர்வாச்சாரியர்கள் சாதிக்கிறார். இதே கண்ணனை கோபிகைகள் பிரிந்தார்கள், ராசக்கிரீடை நடந்துகிட்டே இருக்கு. அந்த சமயத்தில் சட்டுன ஆனந்தம் ரொம்ப அதிகமாக படுது, இன்னும் கொஞ்ச நாள் இவாளோட இருந்தா இவாளுக்கு பிராணனே போடுமோன்னு கண்ணனுக்கே சந்தேகம். அதனால் சரி வேண்டாம் அப்படின்னு தன்னைத்தானே மறைச்சு விட்டார். தேடுறா இவள்லாம், கோபிகா கீதம்னு பாகவதத்தில் கேள்விப்பட்டு தவ கதாமிருத்தம் தத்வஜீவனம் கவிபிரீடிதம் கல்மஷாமகம் ஸ்ரீமதாததம் சவணமங்கலம் புவிநந்தியே பூரிதாஜனாக த்ருட்டிர்யுகாயத்தே துவாம் அபசதாம் குட்டில குந்தளம் ஸ்ரீ முகஞ்சதே ஜட உதீக்ஷதாம் பத்மகத்ருஷாம். இந்த சுருண்ட குழலை பார்க்காம ஒரு நிமிஷம் எங்களால் இருக்க முடியலே அப்படின்னு தவிச்சு தேடி தேடி வராளோ இல்லையோ இந்த சுவாமி பிரார்த்திக்கிறார். அப்படி தேடின்னு போறச்சே அவள் திருவடி எந்த மண்ணில் பட்டதோ அந்த மண் துகளில் ஒன்னான அடுத்த பிறவி எடுக்கணுங்கிறார். அப்படின்னா ஒரு பரமபக்தனுடைய திருவடிபடும் துகள் அது இருந்தால் கூட போரும். ஆக பக்த பாத தூளியாகவோ பெருமானிடத்தில் இருக்கும் கல்லாகவோ மண்ணாகவோ மரமாகவோ எப்படியும் பிறந்தா சரி. நமக்கு ஒன்று தோணும், அங்கங்கே கோவில் சேவிக்கிறதுக்காக திவ்ய தேசங்களுக்கு போகிற முடியும், போனால் ஒத்துருமே இருக்க மாட்டா, காலியாக இருக்கும் கோவில், நம்ம மட்டும் சேவிப்போம். ஸ்ரீரங்கத்துக்கு போனால் திருமலைக்கு போனால் நான் சொல்லலை, அங்கே ஒரே கூட்டம், ஏதும் இல்லாத எத்தனையோ கோவில்கள் காலியாக இருக்கும் இல்லையோ, அங்கே போனால் மெதுவாக ஒரு கரப்பாம்பூச்சி பெருமாளுடைய மாலையில் அப்படி ஊர்ந்துட்டு இருக்கும். நன்னா ஆனந்தமாக அது மொத்த இடத்துக்கும் போயிட்டு அழகாக கீழே இறங்கிவிட்டு அதை யாரும் வெளியில் போ கதவை சாத்தணும்னு சொல்கிறதே இல்லை, எப்பவும் உள்ளேயே இருக்குது, திருப்தியாக இருக்கு. இது என்னம்மா நம்மளை கிட்டக்க நெருங்க விட மாட்டேங்கிறா, போ போன்னு பிடிச்சி தள்ளுறாளே. இந்த கரப்பாம்பூச்சி ஆனந்தமாக ஒரு சுற்றி சுற்றிட்டு வருது. என்ன எந்த நித்திய சூரி எந்த பக்தன் கரப்பாம்பூச்சியாக பிறவி எடுத்து அங்கே உட்காண்ட்ருக்காரோ நமக்கு தெரியாதே. ஆகவே எந்த பிறவிங்கிறது முக்கியமல்ல, அது பகவத் தரிசனமும் சம்பந்தமும் கிட்டும் பிறவியா என்று புரிஞ்சுக்கணும். அதைத்தான் இந்த சுவாமி ஆச்சரியமாக தெரிவித்தார். அகம் கதம்போ பூயாசம் குந்தோவா யமுனா தட்டே, இல்லைன்னா யமுனாச்சாரியர் சொன்னது எந்த பிறவி நீ பிரம்மா பதவியும் கொடுக்க வேண்டாம், மற்ற எந்த பதவியும் நம்ம கொடுக்க வேண்டாம், நமக்கு தேவை கீட்ட ஜென்மமே, ஒரு சிறு கீட்டம் ஒரு புழுவாக பிறந்திருந்தால் கூட போதும், ஆனால் அது பக்தனுடைய குடிசையில் பிறந்திருக்கணும், அது மாளிகையாக இருக்கணுங்கிறது இல்லை. சில பேர் சொல்லுவார், நான் மாளிகையிலே பெருக்கி மூழ்கி தொலைக்கிறவனாக இருந்தால் கூட சரி சொன். இது என்ன பெருக்கி மூழ்கி தொடர்ந்து மாடியில் பொருத்த பண்ணணும்னா, அதை சின்ன இடத்துல பண்ண ஆகாதா, இல்லை பெருமானுடைய சன்னிதானத்தில் பண்ண ஆகாதா? நாம் பெருமைப்பட்டுக்கிறோம், இன்ன வேலை பார்க்குறோம், இன்ன படிப்பு படிச்சிருக்கோம், இன்ன கல்லூரியில் படித்தோம், இந்த நிறுவனத்தில் வேலை பார்க்குறோம், இவ்வளவு சம்பளம், என் பிள்ளை இதை பண்ணுறான், என் பொண்ணு அதை பண்ணுறான்னு பெருமையாக சொல்லிப்போம் இல்லையோ, அது நிஜமான அடையாளமாக நமக்கு. நம்ம அறிமுகம் அதை பண்ணுறதுக்காகவில்லை, போன தர என்ன பண்ணேன்னு தெரியாது. இதுவே 2 வருஷத்தில் அந்த முதலாளி முகம் பிடிக்கலன்னா அவ்வளவுதான், அதுக்கப்புறம் அந்த பேரை சொல்லிக்க போகிறோமா, எத்தனை பண்ண போகிறோம் இப்போ? அதனால் என் நிலையில்லாத அடையாளங்களை சொல்லி பிரயோஜனம் இல்லை, நிலை நிற்கிற அடையாளத்தை சொல்லணும். நான் இன்ன பெருமானுக்கு இன்ன தொண்டு புரிஞ்சுட்டு இருக்கிறவன்னா அது மாறாது, அது எப்போ அந்த அடையாளம் நிற்கும், நிற்கிற அடையாளத்தை சொல்லிக்கணுமே தவிர தண்ணீராட்டம் ஓடிட்டு இருக்கிற அடையாளத்தை சொல்லி என்ன லாபம்? நமக்குன்னு அடையாளம் பகவத்தாசன், பகவானிடத்தில் பிரேமம் இருக்கிறவர், பக்தி இருக்கிறவர். அவருக்கு சுவாமி நான் 50 வருஷமாக இந்த சன்னதிக்கு நித்தியப்படிக்கு பூ தொடுத்து கொடுத்துட்டுருக்கேன், அது நிலையான அடையாளம். அதை விட்டு விட்டு இன்னது இன்னதுன்னு மற்ற இடத்தை பற்றி சொல்ல போனோம்னால் நிற்காது. அவருக்கும் நமக்கும் தொடர்பு சாஸ்வதமான தொடர்பே அல்ல, அது ரொம்ப அனித்தியமான தொடர்பு. அனித்திய தொடரை வச்சுட்டு நாம் அடையாளம் சொல்லிட்டோம்னாலே நிற்காது, நித்தியமான தொடர்பு கொண்டு அடையாளம் சொல்ல வேண்டும். பகவத் பக்தர்களுக்கு நமக்கு நித்தியமாச்சே, இதைத்தான் ஆத்ம பந்துன்னு சொல்லிப்பா. தேக பந்துங்கிறது வேறு, ஆத்ம பந்துங்கிறது வேறு. நம்ம உடல் ரீதியான உறவுக்காரர்கள்லாம் அப்படியே பக்தர்களாக இருந்துருவாளான்னு சொல்ல முடியாது. அப்போ என்ன செய்யலாம்னா, பக்தர்களாக இருக்கிறவாளை உறவுன்னு சொல்லிட வேண்டிதான், வேறு என்ன பண்ணுறது? இப்படி இல்லைன்னா அப்படி தான் வச்சுக்கணும். இப்போ நம்ம உறவுக்காரன் பக்தனாக இருந்தால் ரொம்ப திருப்தி, உறவாகவும் இருக்கார் பக்தனாகவும் இருக்கார். இல்லைன்னு விட்டால் யார் பக்தனோ அவரை வரவுன்னு சொல்ல வேண்டிதான். சாமி அவர் எங்கள் பெரியப்பா பிள்ளை இல்லையேன்னா, அதான் ஆத்ம பந்துன்னு. அது உடல் பந்து இல்லை, ஆனால் ஆத்ம பந்துவாக தான் இருக்க போகிறார். அந்த பாந்தவியத்தை பெருமானோடைய தனக்குண்டான சம்பந்தத்தை எந்த விதத்திலும், அது சின்னதாக இருக்கட்டும் பெருசாக இருக்கட்டும், ஏதோ ஒரு சின்ன தொடர்பாவது பகவானுக்கும் பக்தர்களுக்கும் நமக்கும் ஏற்பட்டிருக்க வேண்டும் என்பதைத்தான் அந்த சுவாமி பிரார்த்திச்சிருக்கார். அப்போ ஆள வந்தார் இன்னது சொன்னார்னு பார்த்தோம்னால் பகவத் தாசர்களோடைய சம்பந்தம், பகவத் பக்தர்கள் அடியார்கள், அந்த அடியார்களுக்கு அடியானாக இருக்க வேண்டும், அதுதான் உன் வாழ்க்கையில் சிறப்பு கொடுக்கும். சத் சங்கத்தில் இருக்கும், சாது சங்கத்தில் இருக்கும். அந்த புழு அந்த வீட்டோடு இருந்துன்னு வச்சுங்க, அடுத்த ஜென்மம் அது எங்கேயோ போய் பிறந்துடும். ஏன்னா அவர் நல்லதே பேசி நல்லதே நினச்சிட்டு போகிறோம் இல்லையோ, அப்போ அந்த சம்பந்தமே. அந்த சுவாமி சாப்பிட்டுட்டு கீழே போட்டது அது சாப்பிடுமோ இல்லையோ, அப்போ அவருடைய பிரசாதமே. அவர் நடக்கிற இடத்துல அந்த காத்தும் காலம் அவருக்கு அந்த விடப்படுமோ இல்லையோ, அதுவே. இதை விட அதுக்கு என்ன பாக்கியம் இப்போ? நாரதர் ஒன்றும் இல்லை, அவருக்கு ஒன்றும் படிப்பறிவே கிடையாது, ஏதோ ரிஷிகள் இருந்திருக்கா, அந்த ரிஷிகள் அந்த இருந்த ஊரில் அந்த ஆசிரமத்தில் வேலை பார்க்குறவா அவ அம்மா. திடீர்னு அவ அம்மா போட்டா போயிட்டா, அவர் இல்லை, அவர் தனித்து விடப்பட்டார். என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ரிஷிகள் சாப்பிட்டுட்டு மிச்சம் இருக்கிறது இப்படி இவர் போடுவா, அதை சாப்பிட்டுட்டு ஒன்றுமே தெரியாத வளர்ந்துருந்தார். ரிஷிகள் எப்பவும் பிரம்மத்தை பற்றி பேசிகிட்டே இருப்பார், அந்த பேச்சை வருமா ஓரமாக நின்றுட்டு ஒன்றும் தெரியாத கேட்டுட்டே இருப்பார். அவர் பிரசாதத்தையே சாப்பிட்டுருந்தா, அவருக்கே பெருக்கி மூழ்கி தொடச்சி துணி துவச்சி கொடுத்துருந்தார். அவ்வளோதான் அடுத்து நாரதர். இப்படித்தான் அவருடைய பிறவி. ஆக முன் பிறவியில் ஏதோ ஒரு சாது சமாகமம், ஒரு சின்ன ஆசிரமத்தில் மூலையில் கடந்தபடியால் இந்த மகாபாக்கியம் ஒருத்தருக்கு கிடைச்சிருக்கும்னால், அப்போ எங்கும் பெருமானுடைய சம்பந்தம் சாது சமாகமம் இது இருந்து நாம் இருக்கிறதுக்கு தான் ஆசைப்பட வேண்டும். என்ன ஆளவந்தார் சாதித்தார். அடுத்து திருக்கோட்டியூர் நம்பிகள், ஆளவந்தாருடைய சிஷ்யர். முதல்ல இப்போ நாதமுனிகள் என்னன்னு பார்த்தோம், அடுத்து ஆளவந்தாரது ஒரு விஷயம் என்ன பண்ணேன், அடுத்து திருக்கோட்டியூர் நம்பிகள் அவரிடத்துல சிஷ்யர்கள்லாம் கேட்குறா, பெருமான் நம்மை கைவிட்டுடுவனும், நம்ம குற்றங்களெல்லாம் நிறையா பார்க்குறாரு, அதனால் அந்த குற்றத்தை பார்த்து பெருமாள் நம்மளை கைவிட்டுடுவரா என்ன கேட்க, அந்த சுவாமி நேர எங்கோ தொடர்பே இல்லாத ஒரு பதில் சொல்கிறார். நம்ம குற்றங்களை பார்த்து பெருமாள் கைவிட்டு விடுவாரா என்ன சிஷ்யர்கள் திருக்கோட்டியூர் நம்பியை கேட்க அந்த சுவாமி பதில் சொல்கிறார். கடற்கரையில் ராமன் திருவுள்ளத்தை ஒரு புறா புண்படுத்தினது உமக்கு தெரியாதோ என்ன ஒரு சொன்ன பதில். கடற்கரையில் ராமனின் திருவுள்ளத்தை ஒரு புறா புண்படுத்திட்டே அறியீரோ என்று கேட்டார். ராமன் திருவுள்ளத்தை புறா புண்படுத்தித்தா? யார் புறா? எங்கே ராமன்? எங்கே கடற்கரைக்கு போனார்? புறாவனிடத்துலேருந்து நம்ம என்ன சுவாமி, நான் கேட்ட கேள்வி என்ன உங்ககிட்ட, இப்போ நம்ம குற்றத்தை பார்த்து விட்டுடுவனா என்னதானே கேள்வினால், யாரெல்லாம் குற்றம் இருக்கிறவான்னு கொஞ்சம் யோசிச்சு பார்ப்போம். விபீஷணனை விட குற்றம் புரிந்தவனா? ராவணன் பிராட்டியை பிரித்த பாபி, அவனுடைய தம்பி விபீஷணன் நேத்தி வரைக்கும் ராவணனோட கூடவே தான் வாழ்ந்திருக்கார். அப்படி இருக்கிறச்சே பிராட்டி பிரித்து பங்கு அவனுக்கு உண்டுன்னு தாராளமாக ஒத்துக்கலாம். விபீஷணன் இன்னைக்கு விட்டுட்டு வந்துட்டார், நேத்தி வரைக்கும் இதே ராவணனோட தான் இருந்தார். அப்போ பிராட்டியை பிரித்த குற்றத்தில் அவனுக்கும் பங்குண்டு, அவன் தம்பி தான். இவன் எந்த தாய் வயிற்றில் இருந்தானோ அவனும் பின்பட்ட அதே தாய் வயிற்றில் தான் இருந்திருக்கிறான் என்று ராமன் பார்த்திருக்க வேண்டும். அப்படி பார்த்தாரானால் பார்க்காதது மட்டும் இல்லை, அவர் என்ன பேசுறார்னு சொல்கிறேன் கேட்டுக்கொள்ளலாம். ராமன் கடற்கரைக்கு வந்து இறங்கி விட்டார். மொத்த வானர சைன்யத்தோடு திருப்புல்லாணி ராமேஸ்வர கரையில் வந்து இறங்கி விட்டார். இனிமே எப்படி தாண்டறதுன்னு வழி தெரியல. கல் கட்டுற போகிறோமா, தாண்டிவிட போகிறோமா, எப்படி இந்த படை சேது, அப்போ சேது இல்லையே, ஆனால் அது வேணுமா, எப்படி போகணுங்கிறது ராமனுக்கு இன்னும் புரியல. இதே சமயத்தில் தான் அக்கறை லங்கையிலே விபீஷணனுக்கும் மற்ற பேருக்கும் வாக்குவாதம், நம்ம பண்ணுறது தப்பு, நம்ம நாட்டுக்கே ஆபத்து வரப்போகிறது, சீதையை திரும்ப கொண்டு போய் ராமனிடத்தில் சமர்ப்பிச்சுடும் என்ன விபீஷணன் நல்வார்த்தை கூறுகிறான். நல்ல வார்த்தை காதல் வேலைனாலே கெட்ட காலம் வந்துடுதுன்னு அர்த்தம். சுனிவிட்டம் ஹிதம் வாக்கியம் உக்தவந்தம் விபீஷணம் அப்ரவீத் பருஷம் வாக்கியம் ராவணஹா காலச்சோதிதா. காலதேவன் தூண்டினா இந்த காதல் வந்து உட்காந்து போகிறான், உட்காந்துட்டு நல்லா இருக்கடைதான்னு சொல்லச்சே அவர் மறைச்சு போகிறான். இது காலதேவன் வேலை அப்படின்னா நே தேதி குறிச்சுட்டார்னு அர்த்தம். அதான் ஞாபகம் வச்சுக்கணும், காலதேவன் வராருனாலே தேதி குறிக்கிறார்னு அர்த்தம். தேதியை குறிச்சுட்டா நல்லவன் வார்த்தையை உள்ளே போக விட மாட்டார். நல்ல வார்த்தையாக சொல்கிறான் விபீஷணன், தம்பி சொன்னான்னாலும் கேட்டுருக்கலாம், நல்லது சொல்கிறான்னாலும் கேட்டுருக்கலாம், ரெண்டு எது வேணால் ஏற்றுக்கலாமோ இல்லையா. ஒன்றும் நம்ம தம்பி சொல்கிறான், பிடிக்காதா இருந்தாலும் கேட்டுப்போம், தம்பி இல்லை சுவாமி ஆனால் நல்லது சொல்கிறார், விரோதி சொன்னாலும் கேட்டுக்கணும், இந்த ரெண்டும் ஒன்று இருக்கணும் இல்லை. இங்கே ரெண்டுமே இருக்குது, தம்பியாகவும் இருக்கார் நல்லதும் சொல்கிறார், ஆனால் இவனுக்கு புத்தி விரோத புத்தி காதலை ஏறலை, அதனால் சீதையர் கொண்டு போய் சமர்ப்பிக்கலை, இனிமே இங்கே இருக்கக்கூடாதுன்னு விபீஷன் முடிவு பண்ணிவிட்டான். அதுவும் தாசை வச்சு அவமானித்தா, அவனை தாசனை போல அவமானம் பண்ணி வெளியில் போ என்ன காலால் உதச்சு துரத்தி விட்டான் ராவணன். இனி இங்கே இல்லைன்னுட்டு உத்பபாத கதாபாணிகி சதுர்விஸ்ஸஹ ராட்சசைகி, கையிலே கதை ஏந்தி கொண்டு நாலு ராட்சசர்களை அழைத்து கொண்டு அங்கிருந்து இங்கு பறந்து வந்தான். ஆகாயத்தில் நின்றான் நேர ராமனிடத்தில் போலே, சுக்ரீவனிடத்தில் வேண்டுகிறான், நிவேதயத மாம் க்ஷிப்ரம் விபீஷணம் உபஸ்திதம் சர்வலோக சரண்யாய ராகவாய மகாத்மனே, ரகுகுல திலகார ராமனிடத்தே நம் ராமனிடத்தே மகாத்மாவிடத்தே நான் வந்திருக்கேங்கிறத நேரம் கடத்தாமல் சீக்கிரம் போய் சொல்லுங்கள், சரணத்துக்காக வந்திருக்கிறேன் என்ன விபீஷணன் பிரார்த்திக்கிறான். ஒடிவந்தான் சுக்ரீவன், கெட்டவன் வந்துட்டான், ராமனை கொல்றதுக்கு வந்துட்டான், இனிமே அவனை விட்டுடக்கூடாது, மொத்த பேரும் சேர்ந்து விபீஷணனை கொன்னுடணும். இவர் பேசினார், ஹனுமான் எழுந்திருந்தார். என்ன சுக்ரீவா கொல்லணுங்கிறவன் எவ்வளவு நல்லவன் தெரியுமோ, அவனை ஏற்றுக்கணும். இது சுக்ரீவன் சொன்னான், ஹனுமான் சொன்னான். ரெண்டு பேரும் ஒத்தருக்கொத்தர் வாதம் முடிஞ்சு போச்சு. ராமன் கேட்குறார், மமாபிச்ச விபக்ஷாஸ்தி காசித் பிரதி விபீஷணம், எனக்கும் விபீஷணனை பற்றி ஒரு அபிப்பிராயம் சொல்லலாம், சொல்லட்டுமான்னார். குரங்கு பார்த்தது, நீயா அனுமதி கேட்குறப்போ, நாங்கள் ஏதோ கலகலான்னு பேசிகிட்டு இருந்தோன்னா இதுவாக ஒரு சமாச்சாரப்போ, நீ என்ன சொல்லணுமோ சொல்லு ராமா. அப்போ அவர் சொல்கிறார், அவனை தோஷவான் தோஷவான் தோஷமுடையவன் விட்டுடு விட்டுடுங்கிறே, என் பட்சத்தை சொல்கிறேன் கேளு, அவன் தோஷமே புரிந்தவனாக இருந்தாலும் நான் விடேன், தோஷோ எத்யபி தஸ்யஸ்யாது சதாமே தது அகர்ஹிதம், அவன் குற்றமே உருவானவனாக இருந்தாலும் ராமன் கைவிட மாட்டான். என்ன ராமா அது, குற்றம் புரிந்தவன்னா ஆபத்து இல்லையாண்ணா, இந்த லோகத்தில் குற்றம் புரிந்தவன் எங்கேன்னு தான் நான் தேடிட்டு இருக்கேன் சுக்ரீவா. இது கூட ராமன் வாழ, நல்லவன் எங்கேன்னு தேடி கேள்விப்பட்டிருக்கோம், யாரான தீயவன் எங்கேன்னு தேடுவாளண்ணா, நல்லவனை திருத்த வேண்டிய தேவையில்லை சுக்ரீவா, தீயவனைத்தான் திருத்தி நான் அழைத்து போக வேண்டும். நல்லவன் தானே திருந்தினான், அவன் வந்து விடுவான். ஆனால் தீயவனை கூப்பிடணுமே, அதுக்கு தான் எனக்கு ஆள் வேணும். பெருமானுக்கு கருணாமூர்த்தின்னு சொல்கிறோம் இல்லையோ, அந்த பேர் எப்போ நன்னா பரிமளிக்கும், எப்போ நல்லதாக அந்த பேர் கிடைக்கும். இருக்கிறதுலே மட்டமானவனே மோட்சத்துக்கு கழிச்சவனே தான் அந்த பேர் இருக்கும். வசிஷ்டாச்சாரியருக்கு பெருமாள் முக்தி கொடுத்தார்னா, இதில் என்ன இப்போ சந்தேகம், கண்டிப்பாக கொடுத்து தான் போகிறார். வசிஷ்டர் ரொம்ப வசதியானவர், கொடுத்துட்டார் வாங்கி விட்டார். நன்னா 95 வாங்குற பிள்ளை ஒரு 10 நிமிஷம் கூட படித்தான், 99 வாங்கினான்னா இருக்கட்டும். இப்போ எங்களுக்கு என்ன, நாங்கள் 30 இருக்கிறவா, நீர் எங்கேயோ 95 99 சுழந்தீர்னா என்ன லாபம்? இப்போ மாமே பரீட்சையை தேராத 25 வாங்கிட்டவனா 60 வாங்க வைப்பீரா, அதுக்கு முடியுமா கேட்கணும்னா, அதுதான் பகவானுக்கு பிரீத்தி. இப்போ ஒன்றுமே இல்லாத குற்றவாளியான விபீஷணன் வரணும், அவனை நான் ஏற்றுக்கணும், அதுதான் எனக்கு பெருமை. சுக்ரீவா அதை கெடுத்துடாது. இப்போ என்ன இந்த இடத்துல சுவாமி சாதிக்கிறார், அப்போ தோஷோ எத்தபி தஸ்யாது சதாமே தது அகர்கிதம், இந்த தோஷமுள்ளவன்கிறதுக்காக இவனை நான் கைவிட்டுட்டால் திரும்போனா வசிஷ்டர் கேப்பர் சுக்ரீவா, ராமா காட்டுக்கு போயிருந்தே என்ன நடந்தது கதை சொல்லுன்னு. நான் 14 வருஷம் கதை சொல்லணும், ஒரு ஒரு கதையாக சொல்லிட்டு வரைச்சே. விபீஷணன் ஒருத்தன் கடற்கரையில் வந்தான் சரணம்னு சொன்னான், ஆனால் சுக்ரீவன் வாண்டான்னு சொல்லவே நீ போயிட்டு வா நானும் திருப்பி அனுப்பிச்சுட்டேன் இப்படின்னு சொன்னேன்னா, அப்போ வசிட்டர் என்ன தெரியுமா சொல்லுவார், ஒரு முறை கைகேயி சொல்ல 14 வனம் புக்காய், இப்போது நான் கூறுகிறேன் மற்றொரு முறை 14 வருஷம் போ என்ன வசிட்டர் அனுப்பிச்சிருவார். ஏன்னா இந்த குலத்திலேயே பெருமை, சரணம்னு ஒருத்தன் சொன்னால் ஏற்றுக்கிறது தான் எங்களுக்கு தெரிஞ்ச பெருமை. அதை விட்டுட்டு அவன் குற்றவாளியாக குற்றம் இல்லாதவனா பார்க்குறதெல்லாம் எங்களுக்கு தெரியாது சுக்ரீவா. இக்ஷ்வாகு குலத்தில் கற்றுக் கொடுக்கப்பட்டதே பவேயம் சரணம் விவகா, இதை சீதையே தெரிவிக்கிறார். அப்படி ஒருவேளை சரணம்னு ஒருத்தன் வந்துவிட்டால் அவன் ஆறாவனாக இருக்கட்டும், அவன் விரோதியாக இருந்தால் கூட, பிராணான் பரித்தேஜ அரிஹி ரக்ஷித்தவ்யா, பிராணனை விட்டானும் அவனை காப்பாற்றும் போதே விதர அவனை கைவிட்டு விட மாட்டோம் என்று ராமன் சொல்கிறார். சுக்ரீவனுக்கு இன்னும் சட்டுன்னு விஷயம் புரியலே. அப்போ ராமன் ஒரு புறாக்கதை சொல்கிறார். நம்ம புறாக்கதையில் என்ன இருந்தோம், திருக்கோட்டியூர் நம்பிகள் சொன்னது கடற்கரையில் ஒரு புறா ராமன் உள்ளத்தை புண்படுத்திச்சே என்ன தானே அவர் சொல்கிறார். புறா சொன்ன கதை, ஒரு ஆண் புறா பெண் புறா ரெண்டு இருந்து தான், ஒரு வேடம் குறுக்க வந்தான், அதில் பெண் புறாவை அடித்தான் அதுக்கு உயிர் படுத்து, ஆண் புறா தனித்து விடப்பட்டுடுது தவிக்கிறது, பேடை இழந்துடுத்து, பெண் புறா இல்லை ஆண் புறா மட்டும் இருக்குது. இது வசந்த காலம் முடிஞ்சு போச்சு, இப்போ வருஷகாலம் மழைக்காலம் வந்துடுச்சு, மழைக்காலத்தில் அந்த வேடனுக்கு இறையே கிடைக்கல. இந்த ஆண்புறா தனித்து எந்த மரத்தில் உட்காண்டிருந்ததோ அந்த மரத்துக்கு கீழே ராத்திரி குளிரில் வந்து உட்காண்டிருக்கான். அவனுக்கு ஒன்றும் இறை கிடைக்கல, வேறு புறா இல்லை கருங்கு இல்லை ஒன்றும் இல்லை. அப்போ சரி ரொம்ப குளிராக இருக்கே, குளிர் காய்வோங்கிறதுக்காக சின்னதாக நெருப்பு மூட்டி அதில் குளிர் காஞ்சின்னு உட்காந்துதான் வேடம். ஆண்புறா பார்த்தது நம்ம மரத்தை தேடி வந்திருக்கான்னா நமக்கு சரணாகத்தன் தானே இது நினைக்கிறது. அவன் ஒன்றும் சரணம்னா சொல்லவே இல்லை, அவன் வெறும மரத்தில் வந்து உட்காந்து குளிர் காஞ்சின்னு இருக்கான். ஆனால் அதை பார்த்து நம்ம மரத்தை தேடி வந்திருக்கு, இவன் நமக்கு சரணாகத்தன், இவனை காக்க வேண்டிய பொறுப்பு நம்மளுது ஆயிடுது, என்ன கொடுக்கலாம், எனக்கே இறை இல்லை மழைக்காலத்தில், நான் இவனுக்கு என்ன கொடுப்பேன்னா என்னையே இறையாக கொடுத்துட வேண்டிதான் என்று நினைத்து அதே பறவை நெருப்பில் வந்து விழுந்து தன் உயிரை மாய்த்து வேடனுக்கு உணவாக போயிற்று. சுக்ரீவா கதை புரிஞ்சுதான்னு ராமன் கேட்டார். சுக்ரீவன் சொன்னான், நான் எங்கே விபீஷணனை கத்தியோட வில்லோட அம்போட நிறுத்தி வச்சுட்டு பேசிட்டுருக்கேன் உங்கள்கிட்ட, நீ மெதுவாக ஏதோ புறாக்கதை சொல்லிட்டு இருந்தியானா, இதுக்கு அதுக்கு என்ன சம்பந்தம்னு கூட தெரியலையேண்ணா. ஓ சுக்ரீவா உனக்கு தெரியலையா, இப்போ சம்பந்தம் சொல்கிறேன் கேள். அந்த ஆண் புறா பெண் புறான்னு சொன்னேனே நானும் சீதையும் தான், அது வேடன் குறுக்க வந்தது ராவணன் குறுக்க வந்தது. ராவணன் சீதையை கொல்லவே இல்லை, அங்கே வேடன் புறாவை கொண்டுட்டான், இங்கே ராவணன் தூக்கின் போய் சிறை வச்சுருக்கான் அவ்வளவு தான். அங்கே எடுத்துன்னு போன வேடனே திரும்பி வந்திருக்கான், இங்கே ராவணன் திரும்பி வரல தம்பி தான் திரும்பி வந்திருக்கான். அங்கே வந்தவன் சரணம்னு சொல்லவே இல்லை, வெறுமை வந்து உட்காண்டிருக்கான், ஆனால் இங்கே வந்தவன் சரணம் சரணம்னு கதறான். அங்கே ஆண் புறா தன் உயிரை கொடுத்து வந்தவனை காப்பாற்றித்து, இங்கே நான் ஒன்று உயிரை கொடுக்கணும்னு அவன் கேட்கவே இல்லை, இப்போ ஏற்றுக்கொண்டேன்னு ஒரு அபயம் கொடுத்தா போகும் அவ்வளவு தான் அவன் கேட்குறான். அப்போ உண்மையில் என்ன தெரியுமோ நடந்திருக்கணும், ராவணன் சீதையை கொன்னிருக்கணும், ராவணனே திரும்பி வந்திருக்கணும், சரணம்னு சொல்லியிருக்கக்கூடாது, நான் என் உயிரை கொடுத்துருக்கணும் ராவணனுக்கு. இப்படி பண்ணாலும் நாளைக்கு இந்த வால்மீகி என்ன தெரியுமா எழுதி வைப்பார் சுக்ரீவா, ஒரு புறா பண்ண காரியத்தை ராமன் பண்ணானாம் என்று தான் எழுதுவர்களே தவிர, அதை விட எனக்கு என்ன பெருமை இருக்குது சுக்ரீவா. இப்போ என்ன புறா செய்த நல்லத்தை தன்னால் செய்ய முடியலையேன்னு ராமன் உள்ளம் புண்பட்டதான். அதே இந்த சுவாமி சொல்லிட்டுருக்கார், ஒரு கடற்கரையில் புறா ராமன் திருவுள்ளத்தை புண்படுத்திற்றே, அது உமக்கு தெரியாதோ என்னால் புறா புண்படுத்தித்ததுன்னு என்ன, அது பண்ணத்தை நம்மால் பண்ண முடியலையே என்ன. அப்பேற்பட்ட சர்வலோக மகேஸ்வரன் ராமனாக அவதரித்த போது அவர் வருத்தப்படுறார். இதிலேருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன, அவ்வளவு குற்றம் புரிந்தவனாக இருந்தாலும் ராமன் கைவிடான் அப்படிங்கிறதான் செய்தி. இப்போ அவர் நமக்குன்னு சொன்ன உபதேசம், ஒரு நிமிஷத்தில் அவர் எதையோ சொல்லிட்டார், புறா கடற்கரையில் ராமன் திருவுள்ளத்தை புண்படுத்திச்சே உமக்கு தெரியாதான்னுட்டால், தெரியாதாங்கிறதுக்கு அர்த்தம் அவர் கைவிட்டுட மாட்டார், விடலையே. தோஷோ யத்யபி தஸ்யாது சதாமேதது அகர்கிதம், அவன் தோஷவான் ஆனாலும் விடேன், அவன் தோஷத்தோடைய வரட்டும், அப்படியே அவன் விடமாட்டேன். இதைத்தான் ஆள வந்தார் அவருடைய சிஷ்யரான திருக்கோட்டியூர் நம்பிகளுக்கு சிஷ்யர்கள் கேட்க திருக்கோட்டியூர் நம்பிகள் பதில் சொன்னார். ஸ்ரீரங்கத்திலேருந்து புதுக்கோட்டை, புதுக்கோட்டைக்கு ஒரு பக்கம் திருமையம் ஒரு பக்கம் திருக்கோட்டியூர், ரெண்டு திவதேசமும் இல்லையோ. திருக்கோட்டியூர்லேயே சௌமிய நாராயண பெருமாள், மாதவ பெருமாள் ரொம்ப ஆச்சரியமாக எழுந்துள்ளிருக்கார். ரஜத விக்கிரகம், வெள்ளியிலேயே விக்கிரகம் இருக்கிற கிட்டத்தட்ட ஒரு திவதேசம்னு சொல்லலாம். மற்றபடி பஞ்சலோகத்தில் ஸ்வரணத்திலெல்லாம் எழுந்துள்ளிருப்பார், ஆனால் இங்கே பெருமாள் ரஜத விக்கிரகமாகவே எழுந்துள்ளிருக்கார். உரகமல்லனையான் பின்னாடி நீண்ட சயன திருக்கோலம், முன்னால் நின்ன திருக்கோலம், படிக்கட்டேரி. இந்த திவதேசம் பேர் சொன்னாலே உங்களுக்கு ஞாபகம் வருமே, அங்கே தான் அஷ்டாங்க விமானத்தில் ராமானுஜர் ஏறி சரமஸ்லோகத்தின் அர்த்தத்தை எல்லாம் தெரிவித்து, ஆசையுடையோர்களெல்லாம் வாருங்கள், நான் ஒருத்தன் நரகத்துக்கு போனாலும் நீங்கள் அத்தனை பேரும் வைகுந்தத்தை அடைவீர்கள்னா நானே போகிறேனே என்ன ஏற்றுக்கொண்ட இடம் திருக்கோட்டியூர். வண்ணமாடங்கள் சூழ் திருக்கோட்டியூர், கண்ணன் கேசவன் நம்பி பிறந்தினில் எண்ணெய் சுண்ணம் எதிர்திரு தூவிட கண்ணன் முற்றம் கலந்தளராயிற்றேன்னு பெரியாழ்வார் முதல் பாசுரம் பாடுறார். அற்புதமான ஊர் திருக்கோட்டியூர் நம்பிகளுக்கு சீடர் பகவத் ராமானுஜர். ராமானுஜராலே திருத்தப்பட்டவர் அருளாளப்பெருமாள் எம்பெருமானார். அந்த சுவாமி அழகார் உபதேசம் பண்ணுறார். அடுத்தது அதை பார்ப்போம். அந்த சுவாமிக்கு முதல்ல இயற்பெயர் யஜ்ஞமூர்த்திங்கிறது. ராமானுஜருடைய வாதப்போர் புரிந்து 17 நாள் வாதம் பண்ணி 18வது நாள் சரி நீர் சொல்லுவது சரிதான் அப்படின்னு ஏற்றுக்கொண்டவர் அருளாளப்பெருமாள் எம்பெருமானார்னு. காஞ்சிபுரத்து பெருமாள் அருளாள பெருமாள் எம்பெருமானார் ராமானுஜர், இந்த ரெண்டு பேர் பேரையும் சேர்த்து அருளாள பெருமாள் எம்பெருமானார் அப்படின்னு அவருக்கு வச்சுருந்துருக்கா. அந்த சுவாமி நடத்தில் சிஷ்யர்கள்லாம் போகிறார். பெருமான் நம்முடைய குற்றத்தை மறந்து ஏற்றுப்பாருங்கிறது எங்களுக்கு தெரியும், ஆனால் குற்றத்தை மறந்துட்டு ஏற்றுக்கிறதுங்கிறது ஒன்றும் எங்கள்கிட்ட குற்றம் இருந்துகிட்டே இருக்குது. அப்போ எப்போவான ஞாபகம் வந்துடுத்துன்னா அப்போ என்ன பண்ணுறது, இப்போ மறந்துட்டார் ஏற்றுனுட்டார், அப்புறம் எப்போவான அந்த குற்றம் ஞாபகம் வந்துடுத்துன்னா. நமக்கே கூட ஏதோ ஒரு தீயவனாக ஒருத்தர் இருந்தார், அவரை எல்லோரும் ஒத்துக்கிறாளும் இல்லை. இப்போ காவலாளிகள்லாம் சிறைச்சாலை முடிஞ்சு போச்சு, 5 வருஷம் 8 வருஷம் 12 வருஷம் இருந்துருவா, இருந்துட்டு வெளியில் விட்டுடுவா. அவர்களுக்கு புனர்வாழ்வு மறுவாழ்வு கொடுக்கணுங்கிறதுக்காக சில வேலை வாய்ப்புகள்லாம் ஏற்படுத்தி வச்சுருக்காளும் இல்லையோ, வேலையும் கொடுத்துருவா. ஆனால் அங்கே எப்போ 2-3 வருஷத்தில் ஏதானு ஒன்று நடந்ததுன்னா ஒருவேளை அவராக இருக்குமோ அப்படின்னு ஒரு சந்தேகம் வரும். என்ன சுவாமி இது அவர் போய் சொல்லியது என்ன, எல்லாம் பழைய வாசனை அப்படித்தானே சுவாமி, எங்களுக்கு தெரியாதா இருக்கும். இந்த மாதிரிலாம் நம்பவே கூடாது இவாளை, நம்ப என்ன தான் நம்ம கொண்டு இவாளை குளிப்பாட்டி வச்சோன்னா கூட அப்படி தான் பண்ணுவா அப்படின்னு சொல்கிறோமோ இல்லையோ. ரொம்ப தப்பான செய்தி, தப்பான நினைவு அது. அது எப்படி பெருமானிடத்தில் கிடையவே கிடையாதுன்னு அந்த சுவாமி சொல்கிறார். ஏன்னா அவருக்கு என்ன தெரியுமோ, அவர் முன்னால் வேறொரு மாதிரி இருந்தார். ராமானுஜரே வாதத்துக்கு கூப்பிட்டவர், அவரால் திருத்தப்பட்டு இவர் திருவடிகளை ஆசிரியத்தார். ராமானுஜர் என்ன தெரியுமா பண்ணார், இப்போ நம்ம கோட்டிலே வெளியூர் காராவத்தில் வந்திருக்காருன்னு வச்சுருந்தார், கொஞ்சம் சுமாராக ஒரு 10 அடி தள்ளி தான் வைப்போம், நமக்கு ரொம்ப நாளாக தெரிஞ்சவாளாக இருந்தால் எங்கே வேணால் கூப்பிட்டுவோம் பண்ணுவோம், கொஞ்சம் தள்ளி நிற்கட்டும் ஆட்டம் சுவாமி தெரியாது யார் என்னன்னுட்டு பார்ப்போம் அப்படின்னு தள்ளி வைக்கிறோம் இல்லையா. ராமானுஜர் அருளாள பெருமாள் பெருமானார் என்ன சொல்லியிருக்கணும், என் மடத்தில் ஒன்று கைங்கரியம் வேணுமா, ஒன்று செய் நீ வாசகதை பார்த்துக்கோ, எப்போ அங்கேயே இரு, நமக்கு வேண்டிய கைங்கரியெல்லாம் பக்கத்தில் இருக்கிற ஆளுக்கு கொடுத்துட்டும் அங்கேயே நிறுத்தி வைக்கிறோமோ இல்லையோ. உடையவர் என்ன தெரியுமா பண்ணார், வந்த அருளாள பெருமாள் பெருமானாருக்கு தன் திருவாராதன பெருமாள், நித்தியம் எந்த பெருமாளை பூஜித்து ஆராதனை பண்ணிட்டுருக்காரோ அந்த பெருமாள்கிட்ட அவர் கையில் கொடுத்துட்டு, இனிமேல் நீர் தான் அர்ச்சகர் திருவாராதனை பண்ணிக்கோட்டார், இதை விட ஒரு நெருக்கமான கைங்கரியும் கொடுக்கவே முடியாது அப்படின்னா எவ்வளவு தூரம் உள்ளே கூட்டினுட்டாருன்னு அர்த்தம். எங்கேயும் தள்ளியே வைக்கலை இவர், நம்ம பெருமாளை நீர் இனிமே பார்த்துக்கோம், என்ன அருளாள பெருமாள்கிட்ட விட்டுருக்கார், அந்த பழக்கம் அவருக்கு இருக்குப்போ, அந்த அனுபவம் பெருமானாருக்கு இருக்குது, ஓ இவர் எவ்வளவு தூரம் நம்ம சேர்த்துட்டுருக்கார், இந்த எண்ணம் எப்படி ராமானுஜருக்கு வந்ததுன்னு யோசிக்கிறார். ஓ இதே போலத்தான் ராமனே இருந்திருக்கார், அதுதான் அவர் பக்தர் இவருக்கு அந்த எண்ணம் வந்துடுத்து போல் இருக்குப்போ, பகவான் எப்படி இருப்பான் அவர் சொல்ல போறார். அப்ப நம்ம குற்றத்தை இன்னைக்கு மறக்கலாம், என்னைக்கு மறப்பன்னு என்ன சாட்சி? பத்து நாள் கழிச்சு ஞாபகம் வந்துருச்சுன்னா அப்ப திரும்ப என்ன தள்ளி விட்டுட்டார்னா நான் என்ன பண்ணுவேன்? தோஷம் இருக்கிறது இருக்கிறது தானே, அதை எப்படி கொள்ளுவார்னு நமக்கு சந்தேகம். அதுக்கு இந்த சுவாமி பதில் சொல்ல போறார், கவலைப்படாதே, மாடு கண்ணுக்குட்டி போட்டு பார்த்துருக்கியான்னார். இவா எல்லாருமே ஏன் இப்படியே சொல்றா? இப்போதான் புறா கதை பார்த்தோம், இப்போ ஏதோ மாடு கண்ணுக்குட்டிங்கிற. ஆனால் ஒன்று பார்த்தீங்க, மனுஷனை யாரும் எடுத்துக்காட்டா சொல்கிறதே இல்லை. எல்லாரும் மிருகத்தை பறவையே இப்படியே சொல்கிறாளே தவிர மனுஷனை சொல்லவே மாட்டேங்கிறாள். என்ன தெரியும், சொன்னால் சொல்லி முடிக்கிறதுக்குள்ள அவன் மாறிடுவான்னு. அதனால தான் சரி எழுதி வைக்கிறோம், ஒரு 1000 வருஷத்துக்கு இருக்கணும், அதுக்கு புறாவே தேவலை, மாடே தேவலை, மனுஷனை எழுதினா அடுத்த வருஷம் ஆள் மாறிடுறான். இப்படி இருக்கானேன்னு நம்பவே முடியறதில்லை. பகவானே மனுஷ வாகனம் வச்சுக்கவே இல்லையே, இல்லை எந்த வாகனங்களாக இருக்கட்டும், யானை வாகனம், குதிரை வாகனம், ஹம்ச வாகனம், அந்த வாகனம், ஹனுமார் வாகனம், கருட வாகனம், பறவை, விலங்கு, இதை தாண்டி அவர் மனுஷன்கிட்ட வர்றதே இல்லை. அதை வச்சுனுட்டால் 4 வீதி சுற்றி வர்றதுக்குள்ளே தோளில் தூக்கிட்டு இருப்பானான்னே தெரியாது. இதுகளாக இருந்தால் நிச்சயமாக தூக்கி திரும்பி கொண்டு விட்டுடுவான்னு தெரியும். இத்தனை காலங்காலமாக புறப்பாடு நடக்கிறது, ஒழுங்காக யானை வாகனம் கொண்டு விட்டுறதோ இல்லையோ, சரியாக யாழி வாகனி சிங்க வாகனம் கொண்டு வந்துடுறது. ஆனால் மனுஷனாக இருந்தால் இவர் எதுக்கு நான் தூக்கிட்டு இருக்கேன்னு 4வது வீதியில் கேட்டாலும் கேட்போம். அதனால தான் வேண்டோ வேண்டான்னு விசிட்டார் போட்டிருக்கு. எதற்கும் அடி எனக்கு தெரியாது இப்போ வேடிக்கைக்காக சொன்னேன். ஆக இதெல்லாமே திருஷ்டாந்தம் எல்லாம் ஏதோ ஒரு நாயை பற்றி சொல்கிறா, பூனையை பற்றி சொல்கிறா, புறாவை பற்றி சொல்கிறா, ஏன் இப்படியே சொல்கிறாள்னா, இப்போ இந்த சுவாமி சொல்கிறார் மாட்டை பற்றி சொல்கிறார். ஒரு பசுமாடு கண்ணுக்குட்டி போட்டுது, அது உடம்பு முழுக்க ரத்தம், சீழ், சதை, மாம்சம் இதுதான் இருக்கும். நம்ம குழந்தை பிறக்கச்சே அப்படி தான் இருக்கும். அதை கொண்டு போய் குளிப்பாட்டி கூண்டு வந்து விட்டுறதுனால பார்க்குறாப்பில் இருக்கே தவிர, இல்லைன்னா கர்ப்பத்திலேருந்து வெளியில் வந்துருக்குச்சு, அந்த அழுக்கு இழுக்கு தான் இருக்கும். அதை போல் இந்த குட்டி, இந்த சின்ன கண்ணுக்குட்டிக்கு அழுக்கு, அதுக்கு யார் ஆள் இருக்கா குளிப்பாத்து கூண்டு வரத்துக்கு? ஒத்தரும் கிடையாது. அதனால் இந்த தாய் பசு தன் நாக்காலேயே நக்கி நக்கி தன்னுடைய நாவால் அதை நக்கி நக்கி சுவைத்து எல்லா அசுத்தியும் போக்கும், அழுக்கு எல்லாத்தையும் அது போக்கிடும். இதை பார்த்துட்டு இருக்கிறவன் நினைக்கிறான், எப்படி இதுவும் அழுக்கு, மலம், மூத்திரம், மாம்சம், ரத்த, சீழ், சதை, அதை பார்த்தாலே நமக்கு வெறுப்பாக இருக்குது, அது வெறுக்காமல் நன்னா நாக்கால் சுத்தம் பண்ணுறதே. அதை அந்த சுவாமி பாடுறார், எற்றே தன் கண்ணின் உடம்பின் வழுவன்னோ காதலிப்பது அன்னதனை ஈன்னுகந்த ஆ. எற்றே என்ன ஆச்சரியம் பத்தியா, தன் கண்ணின் உடம்பின் வழுவன்னோ காதலிப்பது, தன் கண்ணுக்குட்டியின் உடம்பில் இருக்கிற அழுக்கு அதை விரும்புகிறது தாய்ப்பசு. வழுவன்னோ காதலிப்பது அன்று அதனை ஈன்று உகந்த ஆ. அன்னைக்கு பெத்த கண்ணுக்குட்டி, அது உடம்பில் இருக்கிற அழுக்கு அதை நன்னா கொள்றதோ இல்லையோ, அந்த அழுக்கு அதுக்கு அழுக்காப்படுறதா இல்லை, அந்த அழுக்கு போக்கியமாக இருக்கு, அந்த அழுக்கே அதுக்கு இனிமையாக இருக்கு, நல்லதாக இருக்கு. அப்போ அழுக்கை நல்லதாக கொண்டு விட்டால் நாளைக்கு அது தப்புங்கிற எண்ணம் வரவே முடியாதோ இல்லையோ. தப்பை மறந்து சேர்த்துட்டு இருந்தேன்னா தப்பு ஞாபகத்துக்கு வந்துவிடலாம். நான் தப்பை மறக்கலை, தப்பையே நல்லதாக கொண்டு விட்டேன். அப்படின்னா அது நாளைக்கு ஞாபகம் வந்தால் கூட என்ன ஞாபகம் வரணும், நல்லதாக தான் ஞாபகம் வர முடியுமே தவிர தீயதுன்னு ஞாபகம் வர முடியாது. ஆக எற்றே தன் கண்ணின் உடம்பின் வழுவன்னோ காதலிப்பது அன்னதன இன்றுகந்த ஆ. நம்மகிட்ட எத்தனை குற்றம் இருந்தாலும் அதையே நல்லதாக பெருமான் ஏற்றுக்கொள்ளுகிறான். வாத்சல்யமுடையவன் புரிஞ்சுக்கோ, இந்த குணத்துக்கு வாத்சல்யம்னு பேர். அப்போ அந்த வாத்சல்யமே உடையவன் நம் குற்றங்களையே பரம போக்கியமாய் இனிமையாக ஏற்றுக்கிறார். நாளைக்கு ஒருவேளை ஞாபகம் வந்தாலும் என்ன ஞாபகம் வரும், நல்லதாக தான் ஞாபகம் வரணுமே தவிர தீயது வராது. நமக்கு உடனே தோணும், இப்போ தீயதை மாற்றி நல்லதுன்னு நினச்சின்னு ஏற்றுனுட்டார் சுவாமி, நாளைக்கு அது மறுபடியும் தீயதுன்னு தானே ஞாபகத்துக்கு வரும். இது நம்ம புத்தி, அதனால் இந்த கேள்வியை அவர்கிட்ட கேட்டுட்டோம். ஆனால் இதில் ஒரே ஒரு விஷயம், சின்ன சமாச்சாரத்தை மறந்துடுறோம். பகவான் சத்தியசங்கல்பன், ஜகத்தையே படைக்கிறவர், நினைத்ததை நடத்தக்கூடியவர். அவர் நினச்சுட்டா அது நடக்கிறது, இது வழக்கம். இப்போ நாம் வந்து இந்த இடத்துல திடீர்னு ஒன்று உருவாகணும்னா நினச்சி உருவாகாது, உருவாக்கி இருக்கிறத எடுத்துனோம்னா வந்து சொல்லிட்டு போகலாம், அவ்வளோதான் முடியும். அதே பகவான் இந்த இடம் இப்படி இருந்தால் தேவையில்ல போல் இருக்கே நினச்சாலே அப்படியாக தான் ஆகிடுறது. நாம் இப்போ படிக்கட்டு இறங்குறதுக்கு இறங்கரிச்சு தப்பாக்க படிக்கட்டை பார்த்துட்டேன்னு வச்சுங்க, காலை தப்பாக வச்சேன், இடறி விடுறது, உழுந்து விடுவேன், அது மாறாது. இப்போ அதே ஒரு கண்ணனும் தப்பாக பார்த்து படிக்கட்டில் தப்பாக காலை வச்சு இடறி விடுவாரோ? விடமாட்டார். ஏன்னால் அவர் படிக்கட்டை பார்க்கச்சே என்னான்னு படிக்கட்டை பார்க்குறாரோ அப்படி தான் படிக்கட்டு இருக்கும். நாம் படிக்கட்டை பார்க்குறச்சே 4 படி இருக்குதுன்னு பார்த்தா தப்பாக 3னு பார்த்துருந்தேன்னா அது 3 ஆகிடாது, அது 4ஆக தான் இருக்கும். அப்போ நான் தப்பாக தான் காலை வைக்கணும், கீழே தான் விழணும். ஆனால் பகவான் அந்த படிக்கட்டை பார்க்கும்போது போய் இது மூணுன்னு நினைத்திருந்தார்னால் அங்கே நாலு இருந்தால் அது மூணாயிடும். இங்கே படிக்கட்டு இருக்குதுன்னு நம்ம நினச்சின்னு காலக்கிழ வைக்கிறோம், இருக்காது உழுந்துடுவோம். ஆனால் இங்கே படிக்கட்டு இருக்குதுன்னு நினச்சின்னு பெருமான் கிழ வைத்தால் படிக்கட்டு இருக்கும். இதுதான் பகவானுக்கு ஜீவனுக்கு இருக்கிற வாசி. அப்போ அவரை பொறுத்த வரைக்கும் சத்திய சங்கல்பன் ஒன்றை இன்னது நினைத்தால் அதுவாகவே ஜகத்தாகிறது. அப்போ நம்ம ஏற்றுக்கும் போது குற்றத்தை குணமாக கொண்டுட்டார்னால் அப்போ அது குணம் ஆயிடுறது. அதுக்கப்புறம் மறுபடியும் அது குற்றமாகறதுக்கு வாய்ப்பே கிடையாது. நம்ம விஷயத்தில் வேணால் குற்றத்தை குணமாக மாற்றினா திரும்ப குற்றமாகலாமே தவிர, ஈஸ்வரன் ஒன்று நினைத்தார்னா நினைத்தது அப்படி ஆயிடுறது இல்லையோ, அதனால் நம்ம குற்றத்தையே குணமாக ஏற்றுனுட்டார். புரியறதுக்கு சொல்கிறேன், இந்த பக்கம் அமுதக்குடம், இந்த பக்கம் விஷக்குடம். இது முழுக்க அமிர்தம், இது முழுக்க விஷம். சுவாமி நமக்கு எது வேணும்? உடனே யாராக இருந்தாலும் ஓடி போய் அமுதக்குடத்தை எடுத்துணும்னு இல்லையோ. நமக்கு ஒரு பழக்கம், இவ்வளோ பெரிய விஷக்குடம் வச்சுருக்காரு, இது யாருக்காக வச்சுருப்பார்? அந்த பதில் கிடைக்காத நம்ம அமுதக்குடத்தை எடுத்துக்க மாட்டோம். சுவாமி உமக்கு தான் ஒன்று தான் வச்சுருக்காரோ இல்லையோ, அதை எடுத்துகிட்டு போக வேண்டியதானேன்னா, இல்லை சுவாமி அடுத்தது இது யாருக்குன்னு தெரியணுமே. ஏன்னா நாளைக்கே என்னை கூட்டி இதை கொடுத்தாலும் கொடுத்துட்டிருந்தா என்ன, இந்த தீயதின் பக்கமே புத்தி போய் இந்த ரெண்டுத்துக்குள்ளே புத்தி மாறி மாறி வரதோ இல்லையோ, இது நம்மது. இதே ஒருத்தர் நல்லவராக இருக்கார், அதை பற்றி நமக்கு என்ன, இப்போ கண்ணு கூட அதில் போக வேண்டாம்னா நமக்கு அமிர்தம் கொடுக்குறேங்கிறார், வாழ்ந்துட்டு போவோம். இப்படி ரெண்டு குடமே இல்லை, ஒரே ஒரு குடம் தான் இருக்குது, விஷ குடம் தான் இருக்குது. அதை நல்லார்களாக இருந்தால் என்ன பண்ணுவாளாம், சான்றோர்களாக இருந்தால் அந்த விஷக்குடத்தையே அமுதக்குடமாக பார்க்கிறார். நன்மையால் மிக்க நான்மறையாளர்கள்னு முதற்கவியாழ்வாருடைய பாசம், நான்மறையாளர்கள் வேதாந்திகள், நன்மையாளர்கள் நன்மையால் மிக்கவர்கள். நன்மையாளர்கள்னு சொன்னால் தீயது நல்லது ரெண்டையும் வைத்தால் தீயதில் கண் போகாமல் நல்லதை மட்டும் ஏற்றுக்கொள்கிறானே அவன் நன்மை உள்ளவன். நன்மையால் மிக்கவர்களாறு தெரியுமா, தீயது மட்டுமே இருந்தாலும் அதையே நன்மையாக கொள்ளுகிறானே அவன்தான் நன்மையால் மிக்கவன். நன்மையால் மிக்க நான்மறையாளர்கள் புண்மையாக கருதுவராதலில், என்ன ஆச்சரியமான பாசுரம் இது. அருளாள பெருமாள் பெருமானார் பகவான் எப்படி நம்முடைய குற்றங்களை குற்றமாக கருதாமல் நல்லதாகவே ஏற்றுக்கொள்கிறார். எதே போல் பசு கன்றுக்குட்டி போலே, அது தன் உடம்பின் கண்ணின் உடம்பின் வழுவன்னோ காதலிப்பது. ஆனால் அந்த இடத்துல இன்னொரு சூக்மமும் ஞாபகம் வச்சுக்கணும். அந்த சுவாமி சொலச்சேன்னு சொல்லிட்டார், எற்றே தன் கண்ணின் உடம்பின் வழுவன்னோ காதலிப்பது அன்று அதனை ஈன்றுகந்த ஆ. இந்த கண்ணுக்குட்டியில் இருக்கிற உடம்பு அழுக்கே அன்னைக்கு மட்டும்தான் அப்படி அதை எடுத்துக்கும். அதுக்குன்னு அந்த கண்ணுக்குட்டிக்கு ரெண்டு வருஷம் ஆனப்புறம் அது சகதியில் விழுந்து புரண்டுட்டு வந்தா அது நக்காது, பிறந்தன்னைக்கு அது செய்யும். அதே போல் நாம் நேத்தி வரைக்கும் குற்றவாளிகளாக இருந்துட்டோம், சரணம்னு பெருமானிடத்தில் இன்னைக்கு போகிறோம். அன்னைக்கு என்னென்ன குற்றங்கள் இருக்கோ அது அத்தனை நல்லதாக ஏற்றுடுவார். நான் சரணம் பண்ணி பக்தன் ஆயிட்டேன், அதுக்கப்புறம் பத்து பத்து நாளைக்கு ஒரு தரம் புது புதுசாக பாபம் பண்ணிட்டு திரும்ப திரும்ப அவர்கிட்ட போய் உமக்கு தான் பாபமெல்லாம் ரொம்ப பிடிக்குமே, இந்தாரம் இந்தாரம் அப்படின்னு கொடுத்துருந்தால் அதை செய்ய மாட்டார். பிறந்த அன்னைக்கு தான் கண்ணுக்குட்டியினுடைய அழுக்கை அது காதலிக்குமே தவிர, அதுக்குன்னு திரும்ப திரும்ப இங்கே ஒன்று இப்போ அது பாவம் பண்ணலாம் திரும்பி வரலாம் மன்னிப்பு வாங்கிட்டு போடலாம் அப்படிங்கிறதுல இந்த சம்பிரதாயத்தில் கிடையாது. சனாதன தர்மத்தில் பாவங்களை தொலைத்து சரணம்னு சொல்லிட்டோம்னா அப்புறம் நல்லவனாக தான் இருக்கணும். குற்றமே வராதா சுவாமின்னா, அறியாமையாலே வரலாம். நாம் சம்சாரத்தில் இருக்கிற வரைக்கும் தெரியாத பண்ணலாமே தவிர தெரிந்து செய்யக்கூடாது இல்லையா, தெரிஞ்சு செய்கிறோம் பக்தன் அப்படி இருக்க முடியும். பெருமானுக்கு பிடிச்சது செய்கிறவன் தான் பக்தன், அவருக்கு பாபம் பிடிக்கலை நான் பண்ண மாட்டேன். ஏதோ நடந்து கொடுத்தேன்னா சம்சாரத்தில் இருக்கேன் தெரியாதனத்தால் நடந்து கொடுத்தோம் அதுக்கும் மன்னிப்பு வேண்டிவிட்டேன், மன்னிப்பு என்ன அதுக்கு, இப்போ தெரியாத இது நடந்து கொடுத்தேங்கிறதுக்கு அனுதாபமும் பட்டுவிட்டேன். வருந்துவது ரொம்ப முக்கியம் இல்லையோ, வருந்திட்டவன் திரும்பி திரும்பி பண்ண மாட்டான். ஒரு சுவாமி ரொம்ப வேடிக்கையாக கேட்டார், வாசவ சுவாமி வருந்தினவன் திரும்ப பாவத்தை பண்ண மாட்டான். ஆனால் எனக்கு என்ன தோன்றதுன்னா, ஒரு பாவத்தை பண்ணி அதுக்கு வருத்தப்பட்டுவிட்டவன் அதே பாவத்தை திரும்பி பண்ண மாட்டான்னார் அவர். எனக்கு ஒரு நிமிஷம் அவர் என்ன சொல்கிறாருன்னு புரியல. சுவாமியா அதுவே பண்ண மாட்டோம், ஆனால் நிறைய இருக்குது பண்ணுறதுக்கு, அடுத்தடுத்துலாம் நாங்கள் வெவ்வேறு பண்ணிட்டோன்னா என்னை வருந்திட்டோம் அதனால் திரும்ப அதே பாவத்தை பண்ண மாட்டோம். அதுக்கு பதில் பதில்னா அது இப்படியாண்ணா வருஷம் முழுக்க பண்ணுறதுக்கு புதுசு புதுசாக இருக்கே சுவாமி, ஒரு 365 பாபம் கிடைக்காதா, அது கூட நமக்கு கணக்கு தெரியாது. இப்போ எத்தனையோ தெரியும், இன்னும் 50 வருஷம் இருக்க போகிறேன்னா 1500 தெரியும், 15000 தெரியும்னா இதை போல் விதண்டாவாதம் பண்ண முடியாது. பக்தன் இருந்தால் இனி பாபங்கள் செய்ய மாட்டார், அறிந்து செய்ய மாட்டார், அறியாமல் செய்ததற்கு மன்னிப்பும் வேண்டி வருந்தியும் விடுகிறார். ஆகவே தன் கண்ணின் உடம்பின் வழுவன்னோ காதலிப்பது அன்னதனை ஈன் நுகந்த ஆ என்ன அருளாளப் பெருமாள் பெருமானார் சாதித்தார். அப்போ ஒன்று நாதமுனிகள்து பார்த்தோம், ஒன்று ஆளவந்தார்து பார்த்தோம், ஒன்று திருக்கோட்டியூர் நம்பிகள்து சொன்னேன், ஒன்று இப்போ கடைசியாக அருளாள பெருமாள பெருமானார்து. ஒரு ஆச்சரியமான அர்த்தம் சேர்த்து சொல்லுறேன். அதுவும் ஆளவந்தார் தான் சாதிக்கிறார். அந்த சுவாமி சொல்கிறார், எல்லாரும் கேட்குறா அவரை பார்த்து, அவர் காலக்ஷேபத்தில் இருக்கார், சிஷ்யர்கள்லாம் கேட்குறா, திரௌபதிக்கு ஆபத்து, துச்சாசனன் புடவையை பிடித்து உருகிறான். அப்போது வல்லமை பொருந்திய அர்ஜுனன், பீமசேனன் எல்லாரும் கணவன்கள் கூடத்தானே இருக்கிறார்கள். பீமசேனனுக்கு இல்லாத வலிமையா, அர்ஜுனனுக்கு இல்லாத வில்லாற்றலா, அத்தனை இருக்கிறச்சே, இவ எல்லாரையும் உதவிக்கு கூப்பிடாமல் எங்கேயோ துவாரகையில் இருக்கிற கண்ணனை கூப்பிடுறாளே திரௌபதி ஏன்? இதுதான் அவருடைய கேள்வி. அப்போ சிஷ்யர்கள் கேட்டது, இங்கே பக்கத்தில் பர்த்தாக்கள் கைப்பிடித்தவா இருக்கிறச்சே, எங்கோ துவாரகையில் இருக்கும் கண்ணனை ஏன் கூப்பிட வேண்டும்? ஆளவந்தார் யோசிச்சு சொன்னார், வசிட்டர் அவளுக்கு பண்ணின உபதேசம் ஞாபகம் வந்திருக்கும், அதனால் கூப்பிட்டுருப்பார். வசிட்டர் என்ன உபதேசம் பண்ணார்னு கேட்குறா. ஸ்மர்த்தவ்யோ பகவான் ஹரி பரமாபதமாபன்னா மனசா சிந்தைய ஹரின், எப்போது உனக்கு ஆபத்து வருகிறதோ மனத்தால் ஹரியை சிந்திப்பாய் என்ன வசிட்டர் திரௌபதிக்கு உபதேசம் பண்ணியிருக்கா? காட்டில் இருந்தாலும் இல்லை, காட்டில் இருந்தது பின்னாடி, இப்போ தானே கிளம்பி போகிறா. ஏற்கனவே நிறைய ரிஷிகள் வந்து பாண்டவாளுக்கு உபதேசிப்பா, பெரியார்கள் இடத்துல கேட்டுக்கிறதுல பதமபுத்திரனுக்கு ரொம்ப ஆசை. அப்படி இருந்ததுன்னா தான் வாழ்க்கையே நல்லாயிருக்கும். அதனால தான் ராமன் 14 வருஷம் காட்டுக்கு போனார்னுமே அவர் திட்டமே வேறே. காட்டுக்கு போய் மொத்த ரிஷிகள்கிட்டையும் 10-11 வருஷம் இருக்கணும், எல்லா நல்லதையும் தெரிஞ்சுக்கணும், அப்போ தான் திரும்பி வந்தால் நாட்டை ஒழுங்காக ஆள முடியும். இதுதான் ஒரு உள்ளூர் சொன்னால் கூட கேட்டுப்படாரானோ, அதனால தான் மொத்த நாடகத்தையும் மாற்றிவிட்டார். மாற்றி நான் வாட்டுக்கு போய் கேட்டுன்னு வருவோம். இன்னொன்று, ரொம்ப கலகலப்பாக கூடவே ஒரே ஆட்டம் பாட்டம்னு இருந்துட்டு ஒரே வேலையாக இருந்துட்டா அவளை கொஞ்சம் வெறுப்பு வரும். 10 நாள் எங்கேயானு போயிட்டு வரணும் சுவாமி, இது என்ன இந்த சுற்று சுற்றுன்னு சுற்றிகிட்டே இருக்கிறது, போரும் போர்னு இருக்குது, எங்கேயானு போய் மலைவாச ஸ்தலத்தில் உட்காந்துடணும் அப்படிங்கிற அளவில் இல்லையா? பகவானுக்கு அப்படி தான் எடுத்து போடுறோம். நான் வைகுந்தத்தில் இருந்தால் அங்கே திரும்பி பார்க்கறதுக்கு நாழி இல்லையே, ஒரே பரபரப்பு. அயோத்தியில் வந்தால் பூலோகத்தில் ஒன்றுமில்லாத ஆனந்தமாக இருக்கலான்னா அதை விட பரபரப்பு. ஒரே வழி தண்டகாரணத்துக்கு போய்ட்டு தான், அங்கே போனால் ஒத்து தொந்தரவே பண்ண மாட்டான், கூட்ட நாட்டமே இல்லை, திரும்பி பார்த்தா மிருகமும் பறவையும் தான். அதனால் நிம்மதியாக இருந்துள்ளான்னு ராமன் வந்துட்டார் போடுறது. வந்த இடத்தில் ஒரு ரிஷியாக சந்திக்கிறார், அகஸ்தியர், அகஸ்திய பிராதா, சுதீக்ஷ்ணர், சரபங்கர், பரத்வாஜர், வால்மீகி, ஒத்தொத்த ஆசிரமத்திலையும் போகிறார். அவசரமே இல்லை ராமனுக்கு, நிதானமாக பேசுகிறார். அத்திரி அனசூயா அவன் இடத்துல பேசுகிறா. ராமன் சீத்தையும் சித்திரகூடத்திலையும் தெற்கு நோக்கி கிளம்புறா. மந்தாகினி நதிக்கரையில் இப்போ இருக்குது அத்திரி அனசூயா ஆசிரமம், அங்கே அமர்ந்து பேசிவிட்டு தான் கிளம்பி வரா. இதெல்லாம் ராஜ்யத்திலிருந்து நடக்குமா? 2 நிமிஷம் மந்திரி யார்டியான்னு பேச விடுவாரா? இங்கே அங்கே கூட்டம் நாட்டம், அது இது, இந்த கூட்டம் அந்த கூட்டம், இந்த துவக்க விழா அந்த விழா, நான் பார்க்குறமே எல்லா இடத்துலையும் எப்படி எல்லாரும் கஷ்டப்படுறா, எவ்வளோ 1 நிமிஷம் இல்லாதேன்னு விட்டுவோம். இவர்களுக்கு இப்படி இருந்தால் அன்றைக்கி ராஜா எவ்வளோ பார்த்துருக்கணும், எல்லாம் அவர் தல்ல. அதனாலே தனித்து ஆனந்தமாக காட்டுக்கு வந்துட்டார். ஒரு ரிஷியின் இடத்துல போகிறார், நிதானமாக உபதேசங்களை பெற்று பகுஷ்ருதானாம் விருத்தானாம் பிராமணானாம் உபாசிதா, பலமுறை கேட்டதையே ராமன் கேட்பறான். ஏன்னா தர்மம் மட்டும் 1 தடவை கேட்டுட்டோமேனு இருக்கக்கூடாது, பல முறை கேட்டால் தான் மனசில் பதியும். பகுஷ்ருதானாம் பல தடவை கேட்கணும், பல பேரிடத்தில் கேட்கணுமா, விருத்தானாம் பண்டித்தர்கள் இடத்துல வயசானவர்கள்ட்ட கேட்கணும், அவளுக்கு தான் வாழ்க்கையில் அனுபவம் இருக்கும், அதை கேட்டு கேட்டு அதன்படி நாம் நடக்கணும். இது ராமனுக்கு இருக்கிற ஆசை. அப்போது எப்போதுமே நல்லார் வாய் கேட்க வேண்டும், வெறுமனே நாம எடுத்து படித்து விடக்கூடாது. அப்படி போயின்ட்டுருக்காப்பில் தான் பாண்டவர்களுக்கும் பெருமை. அவள் அஜ்ஞாதவாசத்தின் போதும் சரி, அதுக்கு முன்னாடி 12 வருஷம் இருந்தாலும் இல்லையோ, அப்போ துருவாசர் உபதேசம் பண்ணுறார், வசிட்டர் உபதேசம் பண்ணுறார், பல பல ரிஷிகள் வந்து பாண்டவாளுக்கு உபதேசம் பண்ணுவார், நாட்டில் இருக்கிற சேவை பண்ணியிருந்தான். அப்படி தான் 1 தடவை வசிட்டர் வந்திருக்கிறச்சே திரௌபதிக்கு உபதேசம் பண்ணுறார். ஆபத்து வரலாம் திரௌபதி, அது இயற்கை, வந்தபோது ஸ்மர்த்தவ்யோ பகவான் ஹரி, ஹரிய மனசால் நினச்சிக்கோ என்று வசிட்டர் சொன்னார் இல்லையோ, இப்போ அவளுக்கு ஆபத்து வந்துடுச்சு. கண் முன்னாடி 5 கணவன்களை பார்க்குறா, ஆனால் வசிட்டர் சொன்னது தான் ஞாபகம் இருக்குது, ஸ்மர்த்தவ்யோ பகவான் ஹரிஹி, ஹரியை எங்கேயோ இருக்கிற பர்த்தா, அது நித்திய பர்த்தா, இவன் அனித்திய பர்த்தா. இந்த பர்த்தா இந்த 10 வருஷமோ 50 வருஷமோ தெரியாது, அவன் நித்தியமான பர்த்தாவோ இல்லையோ. ஸ்ரீரங்கத்துக்கு பெருமாளுக்கு அழகிய மணவாளம்னு பேர், மணவாளன்னாலே கணவன் தான் அர்த்தம், அவர் அழகிய மணவாளம், எப்பவுமே மணவாளன், எல்லாருக்குமே மணவாளம். அதனால தான் அவரை நினச்சிட்டா போல் இருக்கு. ஏன் ஹரியை சிந்திக்க சொல்கிறா? ஹரிஹி ஹரதி பாபானி, நம் பாபங்களையெல்லாம் ஹரி அபஹரிக்கிறார், பாபங்களை அபஹரிக்கிறார்ல இருக்கிற ஹரி அதான் அந்த திருநாமமே. அதனால் பாபங்களை அபகரிப்பவன் பெருமான் உனக்கு ஆபத்து வந்தவுடனே அங்கே நினச்சிக்கோ, எங்கெங்கயோ தேடாதே, அவரை நினைச்ச மாத்திரத்தில் உனக்கு நல்லது நடக்கும் என்ன வசிட்டர் சொல்லி கொடுத்துருக்கார். அந்த அந்த உபதேசம் அவளுக்கு ஞாபகம் இருந்திருக்கு. அதனால் உடனே கண்ணனையே கூப்பிட்டா போல் இருக்கு. நடந்ததே அவர் துவாரகையிலிருந்து இவ இந்திரபிரஸ்தத்தில் இருந்தால் கூட அங்கிருந்து கண்ணன் ஆபத்தில் புடவசுரந்தானும் இல்லையோ, அவர் தானே ரட்சித்தார். இங்கே இருக்கிறவா ரட்சிக்க முடியலையே, அவர் தானே கடைசியில் ரட்சித்து கொடுத்தார். அதனால் ஆபத்து காலத்தில் அவனையே நினைப்பீர். இது ஆழ்வார் பாசுரத்திலே துஞ்சும்போது அழைமின் துயர்வரின் நினைமின் சித்த வேண்டா சிந்திப்பே அமையும் மற்றொன்னில்லை சுருங்கச் சொன்னோம் மாநில தெவ்வுயிருக்கும் சித்த வேண்டா சிந்திப்பே அமையும் கண்டீர் கடந்தோ குற்றவென்னெங்கள் பெத்தத்தாயன் வடமுதரை பிறந்தான் குற்றமில் சீர் கற்றுவரிகள் வாழ்தொல் தொண்டீர் குணமே. மாழ்வாருடைய பாசுரம் சித்த வேண்டா அங்கெங்கே ஓடாதீங்கோ என்ன என்னன்னு தேடாதீங்கோ சிந்திப்பே அமையும் ஆபத்து வரும் காலத்தில் பெருமானை நினையுங்கள். பிரஹ்லாதம் சொல்கிறார் கார்த்தாலே பிராதா தேவேதி கோவிந்தேதி கிருஷ்ணேதி பிராதர் தேவேதி கிருஷ்ணேதி கோவிந்தேதி ச ஜல்பதாம் கிருஷ்ண கோவிந்த தேவ என்ன காலங்கார்த்தாலும் சொல்லுங்க. மத்தியான்னேச்ச அபரான்னேச்ச கோபசாதகாச உச்சியதாம் உங்களுக்கு மத்தியானத்திலேயோ சாயங்காலத்திலேயோ தான் ஆபத்து வந்தால் எங்கிட்ட வந்து புகார் பண்ணுங்க, வராது. நீ கார்த்தால் இதை சொல்லுடு, மத்தியானமும் சாயங்காலமும் உனக்கு ஆபத்தே வராது. தைரியமாக அசுர குழந்தைகளுக்கு சொல்லி கொடுத்துருக்கா பிரஹ்லாதம், நீங்கள் எது எதுக்கோ பயந்துருக்கீழே. பிராதர் தேவேதி கிருஷ்ணேதி கோவிந்தேதி ச ஜல்பதாம் மத்தியான்னேச்ச அபரான்னேச்ச கோபசாதகாச உச்சியதாம் வரவே வராது. நான் உறுதி அளிக்கிறேன் போங்க, பகவன் நாமத்தை சொல்லுங்க. ஸ்மர்த்தவ்யோ பகவான் ஹரிஹி நினைத்த மாத்திரத்தில் பெருமான் அனைத்து ஆபத்துக்களையும் போக்கி விடுகிறார் என்று ரொம்ப ஆச்சரியமாக சொல்லியிருக்கார். இதெல்லாம் நாம் பார்த்தது போ நாதமுனிகள் திருவாக்கு, ஆளவந்தார்து ரெண்டு திருவாக்கு, திருக்கோட்டியூர் நம்பிகளுடைய திருவாக்கு, அருளாள பெருமாள் எம்பெருமானாருடைய வாக்கு. அடுத்து ராமானுஜருடைய சிஷ்யர்கள் இவர் கூரத்தாழ்வான், இவர் அனந்தாழ்வான், இவர் பிள்ளவுரங்காவல்லி தாசர், இவர் எம்பார், நாலு சிஷ்யார். அந்த சிஷ்யர்கள் என்ன சொன்னார்கள்ங்கிறத பார்ப்போம். சுருக்கமாக சொல்கிறேன், கூரத்தாழ்வான் சாதித்தார், பெரிய நம்பிகளும் கூரத்தாழ்வானும் கிருமிகண்ட சோழனுடைய அரண்மனைக்கு போனார்கள். கிருமிகண்ட சோழன் ராமானுஜரிடத்தில் கையெழுத்து வாங்கி வைணவத்தை அழித்துவிட வேண்டும் என்று பார்த்தான். ராமானுஜரை காப்பாற்றணும்னு கூரத்தாழ்வானுக்கு எண்ணம். ஆகையால் அவர் வெள்ளை வேட்டி மாற்றி கொடுத்து ராமானுஜருடைய காஷாயத்தை தான் உடுத்தி தன்னுடைய வெள்ளை வேட்டியை ராமானுஜருக்கு கொடுத்து அவரை மேலக்கோட்டை மேற்கு திசையில் அனுப்பிச்சு வச்சுட்டார் என்று கதை கேள்விப்பட்டிருக்கோம். இன்றைக்கி வெள்ளச்சாத்துப்படி உற்சவம்னு ஸ்ரீபெரும்புதூரில் ஓஹோன்னு கொண்டாடுறா, நன்னா நடக்குது. அதே போல் இப்போது இரண்டு பேரும் பெரிய நம்பிகளும் கூரத்தாழ்வானும் அரண்மனைக்கு போனால் அவன் எதோ கேள்வி கேட்டான், கையெழுத்தெல்லாம் போட சொன்னான் கிருமிகண்ட சோழன், அப்படிலாம் நான் போக முடியாதுன்னு இவர் மறுத்துவிட்டார். சிவாத்பரதரம் நாஸ்தின்னு கேட்க துரோணமஸ்தி தத்தப்பரம்னு இவர் கழித்து போட்டார். மன்னவனுக்கு கோபம் வந்துடுது கிருமிகண்ட சோழனுக்கு, இவர் கண்ணை பறித்து எரியுங்கள்னு ஆணையிட்டான். நீ யாரு பக்தியே இல்லாதவன் எங்கண்ணை தொடர்றது, நானே பிடிங்கி போட்டுக்கிறேன் அப்படின்னு அவர் கண்ணை பிடிங்கி போட்டுவிட்டார். பெரிய நம்பிகளும் கண்ணிழந்தார். இருவரும் ஸ்ரீரங்கத்துக்கு ரத்தம் சொட்ட நடந்து வந்து கொண்டிருக்கிறார்கள். வரும் வழியில் காடு, அப்போது பெரிய நம்பிகள் பரமவதித்து விட்டார். அவருக்கு தேகம் முடிந்தது, ஆத்மா நேரே வைகுந்தத்தை போய் அடைந்தது. பெரிய நம்பிகள் கீழே கிடக்கிறார். விமல சரம திருமேனி, கீழருக்கு கடைசி திருமேனி, நடுக்காடு. இங்கிருந்து இன்னும் கொஞ்சம் தூரம் போனாத்தான் ஸ்ரீரங்கம் வரும். எப்படி இவருக்கு ஈமச்சடங்குகளை பண்ணி ஆகணுமே, யாரை எப்படி கூட்டின்னு போகிறோம் என்று கூரத்தாழ்வான்னு நினச்சிட்டு இருக்கார். அப்போது அநாத பிரேத்த சம்ஸ்காரம் பண்ணுற நல்லார்கள் சிலர் அப்படின்னு எங்கெங்கெல்லாம் ஒத்துற ஆள் இல்லாதவா இருக்காளோ அந்த அநாத பிரேதங்களுக்கு மட்டும் அவள் சம்ஸ்காரம் பண்ணுறவா, ஈமச்சடங்குகளை பண்ணி வைக்கிறவா. அவள் வந்து ஓ அநாத பிரேதமாக நாங்கள் பண்ணுறோம், நாங்கள் உதவுறோம்னு வந்தாள். சுவாமி தொடாதேன்னார். ஏன் வந்தவா காட்டில் உதவுறோம் வந்திருக்கா, இது உங்களுக்கு சரியா படலையாண்ணா, நீ என்னன்னு சொன்ன இப்போ அநாத பிரேதத்துக்கு சம்ஸ்காரம் பண்ணுறேன்னு சொன்னியோ இல்லையோ. என்னை பொறுத்த வரைக்கும் பகவானை நாதனாக கொண்ட பக்தன் யாரும் அநாதனே அல்லன். நீ எப்படி அநாதன் அவரை சொல்லுவேன், அநாதனே எனக்கு நாதன் இல்லைன்னு அர்த்தம். ஏ பகவானை நாதனாக கொண்டிருக்கார் அவர், ஸ்ரீநாதனாக இருக்கார், மமநாதனாக இருக்கார், உலகத்துக்கே ஜெகந்நாதன், ஸ்ரீநாதன், மமநாதன், இதெல்லாம் பெருமாள் பேர் இல்லையா. அது எல்லாத்தையும் விட்டுட்டு நான் அநாதன் ஒருத்தனை சொன்னேன்னா அப்போ பெருமானுக்கு இருக்கிற இத்தனை பேரும் வீண்ணு அர்த்தம். அவர் ஸ்ரீக்கு நாதனாக இருக்கார், மமநாதன், எனக்கு நாதனாக இருக்கார், ஜெகநாதன், ஜெகத்துக்கே நாதனாக இருக்கார். அப்போ அவருக்கு பேர் ஜெகநாதன், நீ இவருக்கு பேர் அநாதன் வச்சியானா அந்த பேர் எப்படி நிற்கும்? ஜெகத்துக்கே அவர் நாதன்கிற உண்மையாக இருக்கும்னா அப்போ ஒத்தர் கூட அநாதனாக போக முடியாது. எப்படி இவரை நீ அநாதன் சொல்லலாம்? அநாத பிரேதமே உனக்கு கிடைக்காது போயிடுவான்ட்டார். அவ கேட்டா, அது எப்படி அநாத பிரேதம் கிடைக்காதுன்னா? அநாதனே இல்லையே லோகத்தில், அப்புறம் எப்படி உங்களுக்கு அநாதம் கிடைக்கும்? பின்ன நாங்கள் செய்கிற காரியம் தப்புங்கிறீரா, பண்ணலாங்கிறீரா, வாண்டாங்கிறீரான்னா, சீவையிட்டவர்கள் பெருமான நாதனாக கொண்டிருக்கா, பகவத் தாசர்களுக்கு கைங்கரியம் பண்ணுறேன்னு சொல்லு. பெருமான நாதனாக கொண்டவனுக்கு கைங்கரியம்னு சொல்லு. அநாதன்னு நீ சொன்னால் நான் தொட விட மாட்டேன். என்ன அவர்களை விலக்கிட்டு தானே சம்ஸ்காரத்தை கூறத்தாழ்வான் முடித்து விட்டார் என்று சரித்திரம். அப்போ அவர் சொல்லி காட்டிருக்கிறது, நம்ம ஒத்தரும் கவலைப்பட வேண்டிய தேவையில்லை, நாதன் இல்லையே வருத்தப்பட வேண்டிய அவசியமே இல்லை, அனைவருக்கு நான் நாதன் இருக்கிறேன் என்று கண்ணன் கீதாச்சாரியன் உறுதியாக சொல்லியிருக்காரோ இல்லையோ. அப்போ அவர் நாதனாக இருக்கும்போது நாம ஏன் கவலைப்படணும்? சர்வதர்மானு பரித்தெஜ்ய மாமேகம் சரணம் பிரஜ அகம் துவா சர்வபாபேப்யோ மோக்ஷயிஷ்யாமி மாசுச்சா. சோகப்படாதே. எப்போ சோகப்படாதேங்கிறாரோ, நாதன் இல்லையேன்னு சோகப்படாதே, அப்பா இல்லையே வருத்தப்படாதே, அம்மா இல்லையே கவலைப்படாதே, உனக்கு யார் இல்லைன்னாலும் நான் தான் இருக்கேனே. பிதாசு லோகஸ்ய சராச்சரஸ்யான்னு ஸ்லோகமும் இல்லையோ. இதில் ஒரு ஆச்சரியன் துஷ்யந்தன் சொல்கிறான். அவன் ராஜா ரொம்ப நல்ல ராஜா, சகுந்தலையை மறந்தான்ங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும், அரசன் சிறந்த அரசன். அவன் பிரதிஜை பண்ணுவானான், தன்னுடைய நாட்டில் யார் யாரை இழந்தாலும், நீங்கள் தகப்பனார் இருந்துட்டா நான் உங்கள் அப்பாவாக இருந்து தொண்டு புரியிறேன், நீ தாய் இழந்துட்டியானா நான் தாயாக இருக்கேன், உனக்கு பிள்ளை படுத்துன்னா நான் பிள்ளையாக இருக்கேன் என்ன ஒன்றுனா பிரதிக்க பண்ணச்சே, தர்மசாஸ்திரத்துக்கு விரோதமில்லாத எல்லா உறவாகவும் இருந்து நான் தொண்டு புரிகிறேன். இதுதான் அவன் பிரதிக்க பண்ணுறான். இதை ஏன் இப்படி ஜாகிரதப்படுத்துகிறான்னா, ஒரு மனைவி கணவனை இழந்திருந்தால் நான் கணவனாக இருக்கேன்னு அவனால் சொல்ல முடியாது, அதை தவிர மற்ற உறவாக இருக்கேன்னு தான் அவனால் சொல்ல முடியும். அதனால தான் தர்மத்துக்கு விரோதமில்லாத உறவு எதுவாக இருந்து நான் செய்கிறேங்கிறான். ஆனால் பகவான்கிட்ட பெருமை என்ன தெரியுமோ, கணவனாகவும் அவர் தான் இருக்கார். ஏன்னா உலகத்துக்கே பதியாச்சே, பதிமீஸ்வரன் பதிம் விஸ்வச ஆத்மேஸ்வரம்னு சாஸ்திரம் சொல்கிறது. இந்த பதி ஒரு ஒரு பெண்ணுக்கும் கணவன் இருக்காளே, அந்த கணவனே நாராயணனுடைய அம்சமாக கொண்டு அவர் உள்ளே இருக்கார்னு நினச்சிட்டு தான் வாழ வேண்டும். கல்யாணம் பண்ணி கொடுக்கச்சேவே விஷ்ணு ரூபாய வராயன் தான் மாமனார் பண்ணித்தரார். விஷ்ணு ரூபத்தில் உட்காண்டிருக்கிறேன், இந்த மாப்பிள்ளைக்கே மொண்ணை கொடுக்குறேன் அப்படின்னு தகப்பனார் வேடிக்கையை சொல்லுவார். அப்படின்னு இருக்கவே தான் இவருக்கு பொண்ணை கொடுக்குறா, இல்லைன்னா யார் கொடுப்பா? இந்த பிள்ளையாக இருந்தால் ஒத்துணுமே கொடுத்துருக்க மாட்டான், நம்பிக்கையே வந்திருக்காது. ஏதோ விட்டு ரூபத்தில் உட்காண்டிருக்காராக்கான்னு மாமனார் ஒரு நிமிஷம் அசந்து விட்டார், அதனால் சரின்னு கொடுத்துட்டாரே தவிர இல்லைன்னா கொடுத்தே இருக்க மாட்டான். அதனாலே ஒரு பக்கத்தில் விட்டு ரூபத்தில் தான் வரன். யாருமே பத்தின்னு சொன்னால் பகவான் தான் பத்தி. இப்போ தானே சொன்னேன் அழகிய மணவாளன்னுட்டு. இதே திருவிடவந்தைக்கு போனேன்னா நித்திய கல்யாண பெருமாள் 360 நாள் 360 கல்யாணம் பண்ணிக்கிறாரு தினமுமே. இப்பவும் கல்யாணமாகாதவா அதுன்னா அந்த பெருமாளுக்காக மாலை சாத்தி கொண்டு பிரதட்சிணம் வரா. 12 நாள் 15 நாள் 1 மாதத்துக்குள்ளே கல்யாணமே நிச்சயதான் ஆயிடுறதுங்கிறா. அவரே நித்திய கல்யாண பெருமாள். இதோ ஸ்ரீனிவாச பெருமாளுக்கு திருப்பதியில் நித்தியமே கல்யாணம் நடக்கிறதே. அதனால் எல்லாருக்கும் பதி பகவான் தான், அந்த உறவாகவும் அவர் தான் இருப்பார். இப்படி லோகபதி ஜெகத்பதியாக பெருமாள் இருக்கிறச்சே, நீரெங்க அநாத பிரேதத்தை தேடி போகிறீர்? அது உமக்கு கிடைக்கவே போகிறதில்லை. ஆக நாம் யாரும் கைவிடப்பட்டவர்கள் அல்லர்கள், பதி இல்லாதவர்கள் அல்லர்கள், நாம் அனைவருக்கும் பெருமான் பதியாக இருக்கிறான் அப்படிங்கிறத கூறத்தாழ்வான் சாதித்து கொடுத்தார். ஆச்சரியம். அடுத்து எம்பார் சொல்கிறார், அவர் கல்யாணம் ஆயிடுச்சு, கோவிந்த பெருமாள்னு பெயர், ராமானுஜருடைய ஒன்று விட்ட சகோதரர், ராமானுஜருக்கு அடுத்த ஆச்சாரியன், அவருக்கு கல்யாணம் நடந்து கொடுத்து. ஆனால் அந்த பெண்ணோட கூடி இல்லற சுகத்தை அனுபவிக்க மனசு போல. இதை எம்பாருடைய அம்மா ராமானுஜர் இடத்துல வந்து கல்யாணம் ஆயிடுத்து, இவன் ஒன்றும் பிரம்மச்சாரியாகவோ சன்னியாசியாகவோ இருந்திருக்கணும், கல்யாணம் ஆன பிற்பாடு இப்படி போய் விருப்பம் இல்லாத இருக்கான், நீர் தான் கொஞ்சம் விசாரிக்கணும் அப்படின்னு சொல்ல இவர் கேட்குறார், ஏன் உன்னுடைய மனைவியோட கூடி நீர் இருக்கலை, ஏன் புத்திர பிராப்தி ஏற்படலை, ஏன் குழந்தை பெற்றுக்கலேன்னு கேட்குறார். அதுக்கு அந்த சுவாமி சொல்கிறார், இல்லற சுகத்தில் படுக்கையில் ஈடுபடணும்னா இருட்டை தேடி போகணும் இல்லையோ, இருட்டு இருந்தால் தானே ஆணும் பெண்ணு இல்லறத்தில் ஈடுபட முடியும். நான் தேடுறேன் 10 வருஷமாக பிரம்மம் என்னுடைய உள்ளத்தில் பளிச்சுன்னு இருக்கிறதுனால இருட்டே கிடைக்கலையே நான் எங்கே போவேன்னு அவர். எனக்கு இருட்டு தேடினார்னா நான் கண்டுபிடிக்கேன். இப்போ எனக்கு எங்கேயுமே இருட்டே தெரியலையே, பகல் கண்டேன் நாரணனை கண்டேன்னு பாஷத். அப்போ பிரம்மத்தை புரிஞ்சுக்கிட்டோம்னால் ஒளி ஒளி ஒளி, பிரம்மமே பரஞ்சோதி சொல்லு, பரஞ்சோதி உபசம்பத்திய ஸ்வேன ரூபேன அபிநிஷ்பத்தியதேன்னு சொல்லுவார்கள். இப்படி பரமமான ஜோதிஷா பெருமாள் எனக்குள்ள ஒளி விட்டுருக்கார், நான் எங்கே போய் தேடுவேன், எனக்கு இருட்டே கிடைக்கல, லோகத்திலே இருட்டில்லை என்ன தைரியமாக எவ்வளவு பெருமையாக சொல்லிட்டுருக்கார். இப்போ அவனை நான் கண்டபடியால் எனக்கு எங்கு இருட்டு தெரியலேன்னார். ராமானுஜர் பார்த்தார், தாயே இவனை இனிமே நீர் கிரகஸ்தனாக வச்சுட்டு பிரயோஜனம் இல்லை, எப்போ இவன் அதை தேடிட்டானோ இனிமேல் இந்த ஆசிரமத்திலே இருக்கக்கூடாது, அவனுக்கு சன்னியாசாசிரமம் கொடுப்போம், என்ன அவருக்கு கொடுத்துட்டான்னு சரித்தம். அப்போ பிரம்மத்தை கண்டோம்னாலே இருள் இல்லை, மருள் இல்லை, செருள் தான் உண்டு, தெளிவு மட்டும்தான் உண்டு. இந்த விஷயத்தை அந்த சுவாமி ரொம்ப ஆச்சரியமாக சாதிச்சிருக்கார். ஆக எம்பார் என்ன சொன்னார் அப்படிங்கிறதையும் பார்த்தோம். அடுத்து பிள்ளை உரங்காவல்லி தாசர்னு சொன்னேனே, மல்லர் தம்பதிகள் துவந்த யுத்தம் மல்ல யுத்தம் பண்ணுறவா, அவா போய் முதலியாண்டான் இடத்துல பிள்ளை உரங்காவல்லி தாசர் கேட்குறார், ஆச்சாரியனுக்கு சிஷ்யன் எப்படி இருக்க வேண்டும், ஆச்சாரியன் சிஷ்யன் எப்படி இருக்கணும்னா, அவர் பதில் சொல்கிறார், ஒரு ஆச்சாரியனுக்கு சிஷ்யன் உடல் பொருள் ஆத்மா அனைத்தையும் சமர்ப்பிக்கணும், அதாவது சரீரம் அர்த்தம் பிராணஞ்ச சத்குரு பியோனிவேதையேது, நம்முடைய சரீரம் பொருள் ஆத்மா எல்லாத்தையும் ஆச்சாரியனுக்கு சமர்ப்பிக்கணும், எப்படி இருக்க வேணும்னால் அழகான அர்த்தம். இது ஒரு நிமிஷம் சொல்கிறேன், அடுத்தவரது ஒரே ஒரு நிமிஷம் சொல்கிறேன், ஏன்னா இது ரெண்டுமே ஒரு நிமிஷம் சொன்னால் தான் நன்னாவே இருக்கும். அவர் சொன்னது கணவனுக்கு மனைவி பத்னியாக இருக்காளோ இல்லையோ, ஆச்சாரியனுக்கு சிஷ்டம் பத்னியை போல இருக்கணும். அடுத்து ஆத்மாவுக்கு சரீரம் உடலை போல இருக்கோ இல்லையோ, ஆச்சாரியனுக்கு சிஷ்யன் சரீரத்தை போல இருக்கணும். அடுத்தது தர்மமாக இருக்கணும், போத்திரட்ட தர்மம் இருக்கோ இல்லையோ, அவர் நல்ல பண்பாளர்னா தார்மிகர், தர்மம் இருக்கோ இல்லையோ, பத்னியை போலே சரீரத்தை போலே தர்மத்தை போல இருக்க வேணும்னார். அர்த்தம் என்னென்னா, பத்னி சொன்னதை செய்வாள், சொன்னால் செய்கிறாளும் இல்லையோ, ஆச்சாரியன் சொன்னதை சிஷ்யம் செய்யணும்னார். சரீரம் நம்ம உடம்பு சொன்னதை செய்கிறது இல்லை, அதுக்கு மேலே நினச்சதை செய்கிறது இல்லையோ, ஏன்னா நம்ம வந்து உடலே இப்போது மணியை எடுத்து வாயே மூடிக்கொள் அப்படின்னு நான் இங்கே நடுவில் ஒரு சொல்லிட்டா வாய் மூடுறது இல்லையே, ஆச்சு மணி ஆச்சு அஞ்சு நிமிஷத்தில் முடிக்கணும்னு நினச்சோம்னா நான் தானே முடிச்சுடுறோம் இல்லையோ. அப்போது ஆத்மாவுக்கு சரீரங்கிறது நினைத்ததை செய்யும், பத்னி பர்த்தாவுக்கு சொன்னதை செய்வாள், செய்யணும் அவ்வளோதான் வச்சுக்கலாமே தவிர, அது சொன்னதை செய்வாள், பத்தினி நினைச்சையும் பர்த்தா பண்ணணும், பர்த்தா நினைச்சதையும் பத்னி பண்ணணும் வச்சுக்கணும். அப்போ சொன்னதை செய்வாள், அடுத்தது நினைத்ததை செய்யும் சரீரம், மூணாவது தர்மங்கிறது நினைவாகவே இருக்கும். ஒருத்தன் இடத்துல ஒரு தர்மம் இருக்குன்னா அது நினைத்து செய்யப்படுவதல்ல, நினைவே அதுதானே. அதை போல ஒரு ஆச்சாரியனுக்கு சிஷ்யன் நினைவாகவே இருக்க வேண்டும். ஆச்சாரியன் சொன்னதை செய்கிறவனா சிஷ்யம் இருக்கணும், ஆச்சாரியன் சொல்லாட்டாலும் நினைச்சதை செய்கிறவனா சிஷ்யம் இருக்கணும், ஆச்சாரியனுடைய நினைவாகவே சிஷ்யன் இருக்க வேண்டும். அதனால தான் இந்த மூணு, பத்னியை போலே சரீரத்தை போலே தர்மத்தை போல இருக்க வேணும்னார் ஆச்சாரிய பிரதிபத்தி, அவ்வளவு தூரம் நமக்கும் இருக்கணும் என்று தெரிஞ்சுக்கணும். அனந்தாழ்வானை பற்றிய கடைசி வார்த்தை இது, அவருடைய உபதேசம். ஒருத்தர் இடத்துலேருந்து இன்னொருத்தர் இடத்துல போயிருக்கார், பராசர பட்டர் ஸ்ரீரங்கத்தில் எழுந்துருளியிருக்கார், அனந்தாழ்வான் திருமலையில் இருந்தார், மேலக்கோட்டையில் எழுந்துருளி இருந்தார், அகிலாத்ம குணாவாசம் அஜ்ஞானத்து மீராபகம் ஆசிரித்தானாம் சரணம் வந்தே அனந்தார்ய தேசிகம்னு அந்த சுவாமியை பற்றிய தனியார் ரெண்டு ஸ்ரீவைஷ்ணவாள் அவர்கிட்ட போயிட்டு என்னம்மா ஸ்ரீவைஷ்ணவர்களுக்குன்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசை. ஒருத்தர் வந்தார், வந்தால் அவர் பெரிய யாரோ கோட்டியாரெலாம் இருந்திருக்கா, அவர் ரொம்ப வேலையாக இருந்திருக்கார், இவர் பேசாமல் காத்திருந்தார், வரட்டும் அனந்தாழ்வான்ட்ட ஸ்ரீவைஷ்ணவாளுக்கு அடையாளம் என்னன்னு கேட்டுப்போம் அப்படின்னு இவர் நின்று இருந்திருக்கார். அரை மணி ஒரு மணி ரெண்டு மணி நாள் ஆச்சு, பொறுமையாக காத்திருந்தார், குரலையே வசத்தர் அனந்தாழ்வான் வந்தார், ஸ்ரீவைஷ்ணவாள் எப்படி இருக்கணும், எது அவளுக்கு அடையாளம் என்ன இந்த சுவாமி கேட்குறார். அவர் பதில் சொல்கிறார், கொக்கு போலே கோழி போலே உம்மை போலே இருப்பான், கொக்கு போல இருப்பார், கோழி போல இருப்பார், உப்பு போல இருப்பார், உம்மை போல இருப்பார் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிட்டார். கொக்கு கோழி உப்பா, இதை வச்சு நாங்கள் இப்போ என்ன தெரிஞ்சுக்க முடியும்னால் சொல்கிறார், கொக்கு உருமீன் வருமளவும் காத்திருக்கும் கொக்கு, எதோ மீன் வந்ததுன்னா இது ஒத்த காலம் நின்றுட்டே இருக்கும், தனக்கேற்ற மீன் வருதா அப்படின்னு கொக்கு பார்த்துட்டு இருக்கோம் இல்லையோ, அதே போல் உலக இன்பம் நிறைய வரலாம், அதெல்லாத்தையும் நீ தள்ளணும், பகவானை பற்றின இன்பம் எங்கே இருக்குதுன்னு தேடணும், அதை எடுத்துக்கிறவன் தான் வைணவன். அப்போ நம்ம எடுத்துக்கணும்னா எதோ இன்பம் வந்ததுங்கிறதுக்கெல்லாம் தேடிட்டு போகக்கூடாது, கொக்கு போல் உனக்கேற்ற மீனை பிடிக்கணும், அதே போல உனக்கேற்றது பகவத் அனுபவம், அவனுக்கு தொண்டு புரிவது தான், அப்போ அதை தேர்ந்தெடுத்துக்கொள். அடுத்து கோழி போலே, கோழி கலர் கலர் கலரும் கலரும் கருட்டு சரியாக அங்கே இருக்கிற மணியை மட்டும் எடுத்துக்கும், அதே போல் அவனை அடையிறதுக்கு எத்தனையோ மார்க்கங்கள் இருக்கும், இந்த மார்க்கம் கர்ம மார்க்கம் ஞான மார்க்கம் தப்போ மார்க்கம் யோக மார்க்கம் என்னென்னமோ இருக்கும், அதெல்லாம் உனக்கு இயலாது, பெருமான் திருவடிகளே உபாயங்கிற சரணாகதி, அதுதான் சிறந்ததுன்னு கோழி போல தேர்ந்தெடுத்துக்கோ. கொக்கு போலே பிரயோஜனாந்தரத்தை விட்டு பரமப்பிரயோஜனமான கைங்கரத்தை பற்று. கோழி போலே உபாயாந்தரத்தை விட்டு ததே கோபாயதா என்ன அவனையே உபாயமாக பற்று. உப்பு போலே, உப்பு குழம்புக்குள்ளே போட்டீங்கன்னா கண்ணுக்கே தெரியாது, அது இல்லாட்டா எதுவும் பிரயோஜனம் இல்லை, அது இருக்கிறதே தெரியாது, ஆனால் அது இல்லாட்டா போச்சு. அதே மாதிரி ஒரு பரமபக்தன் ஜீவயிஷ்டம் இருக்கான்னா அவன் அங்கே இருக்கான், ஒரு காரியம் பண்ணுறானே தெரியக்கூடாது, ஆனால் அவன் இல்லைன்னா அந்த காரியம் நடக்காத அளவுக்கு அவன் பண்ணியிருக்கணும். இப்படித்தான் ஜீவயிஷ்டவர்கள் இருக்கணும், உப்பு போலே இருக்க வேண்டும். அவர் பண்ணுறார், அவர் பண்ணதுனால தான் அது நடக்கும். ஆனால் முன்னாடியே வரமாட்டார் சுவாமி, தெரியவே தெரியாது எங்கே இருக்காருன்னு கூட. அது உப்பு போலே, கடைசியாக உண்மை போலே. நான் இவ்வளவு நேரம் ஆக்கினாலும் பொறுமையோடு இருந்திருப்பாரோ, பொறுமை வைஷ்ணவ லட்சணம் என்று சொல்லி, ஆ கொக்கு போலே, கோழி போலே, உப்பு போலே, உண்மை போலே இருக்க வேணும்னு அந்த சுவாமி சொல்லி அனுப்பித்தார். இதெல்லாம் ஒரு சில உபதேசங்கள், ஆச்சாரியர்கள் நமக்கு எப்படி உபதேசம் பண்ணியிருக்கார் அப்படிங்கிறது வரைக்கும் இன்று பார்த்தோம். அந்த ஆச்சாரியர் திருவடிகளை சரணம், ஆச்சாரியர்கள் எல்லாருடைய அனுகிரகம் அனைவருக்கும் கிட்ட வேண்டும். பிரமாணஞ்ச பிரமேயஞ்ச பிரமாதாரச்ச சாத்திகாக ஜெயந்து க்ஷபிதாரிஷ்டம் சஹ சர்வத்ர சர்வதா என்று சொல்லி அமைகிறேன்.